அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான பரிசுத்தவான்கள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய அருமை இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுடைய நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான ஒரு வாழ்த்துக்களோடு கூட இதனாலும் இந்த ஒரு காலை வேளையிலே நாம் அனைவரையும் ஒருமுகமாக கூட்டி கேட்ட தேவனுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் சரீர அவயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் கூட நாம் அனுசரிக்க இருக்கிறதான பஸ்கா நினைவு கூறுதலை குறித்ததான ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பஸ்கா நினைவு கூறுதலை குறித்து சகோதரர் ரசல் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முதலாவதாக ரெண்டு விஷயம் அந்த பஸ்கா நினைவு கூறுதல நாம பண்றோம். என்னன்னா, இந்த உலகமே உலகத்திற்கே இன்னைக்கு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உலக இரட்சகர் மரித்தது. அது இந்த 2000 வருஷமா யாருக்கான் தெரியும்னா, அவருடைய பின்னடியார்களாகிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சொற்ப ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அவரை உலக இரட்சகராக எந்த மாதிரியான ஒரு மீட்கும் பொருள் கொடுத்ததாக கரெக்டா அவங்களுக்கு தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த பாஸ் ஓவர் நம்ம அனுசரிக்கும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் நமக்கு மாத்திரமேனா கொடுக்கப்பட்ட இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னன்னா, ஒவ்வொரு பாஸ் ஓவர்லயும் ஒவ்வொரு வருடமும் நாம அந்த அப்பமும் பாத்திரம் அந்த பாத்திரத்தையும் நம்ம பானம் பண்ணும்போது நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறும்போது புது புது வெளிச்சம் அந்த பாத்திரத்திலிருந்தும் அந்த அப்பத்திலிருந்தும் நம்ம கிடைக்கணும். இப்போ நீங்க 53 லெசன் கேட்கும் போது முதல்ல ராப்போஜனம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிச்சம் சரிங்களா. அப்போ அந்த அப்பம்னா பாத்திரம்னா எதுக்கு, ஏன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை முடிச்சு வச்சுட்டு ஒரு புது பிரமாணத்தை கட்டல் ஏற்படுத்தினாரு? அப்போ அப்பம் எதை குறிக்குது, பாத்திரம் எதை குறிக்குது, லிட்டரலா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு உண்டான வெளிச்சம், அதாவது ஒரு குழந்தைகளுக்கு தேவையான வெளிச்சம் அப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ இது உங்களுக்கு 2வது பாஸ் ஓவரா? ரெண்டு. ஆனா அது இப்ப போன வருஷம் நீங்க அனுசரிக்கும் போது அந்த நேரத்துக்கு உண்டான வெளிச்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கும், அதே அப்பம் அதே திராட்சை ரசம் இன்னும் அதிகமா உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கும். அது போல ஒவ்வொரு புது சிருஷ்டியும் எத்தனை வருஷம் தாங்கள் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அந்த பூமியில வாசம் பண்றாங்களோ அத்தனை வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் புது புது வெளிச்சம் அந்த அப்பத்திலிருந்தும் பாத்திரத்திலிருந்தும் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் நாம அந்த ஒவ்வொரு பாஸ் ஓவர்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா நினைவு கூறணும். ஒண்ணு, கர்த்தருடைய மரணத்தை நாம தான் நினைவு கூறுறோம் அப்படிங்கிற ஒரு மேன்மை நமக்கு இருக்கு. ரெண்டாவதாக அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் இருந்து நமக்கு புது புது வெளிச்சங்கள் ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் கூட சேர்த்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 4 மாசங்களாவது குறைஞ்சது நம்முடைய இரட்சகருடைய சிலுவை மரணத்தை நாம நினைவு கூறணும். ஆனா அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழக்கூடியவங்க வந்துட்டு 4 மாசம் மாத்திரம் அவரை நினைச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, வருஷம் பூரா நினைச்சிட்டு இருந்தா தான் நம்ம அர்ப்பணிப்பு வாழ்க்கை என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஆனாலும் நம்ம எல்லாம் பலவீனர்கள், அதனால அந்த 7வது தூதன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு 4 மாசத்துக்காவது ரொம்ப பயபக்தியா இருங்க. 4 மாசத்துக்காவது அவர் நமக்காக எந்த மாதிரி பாடுபட்டார், அவர் நமக்காக எந்த அளவுக்கு சிறுவை பாடலை சகித்தார், எந்த அளவுக்கு தன்னை தியாக மரணமாக ஒப்புக் கொடுத்தார், ஒரு 4 மாசமாவது நீங்க படிக்கிற சத்தியங்கள், பேசக்கூடிய சம்பாஷணைகள் மற்றும் எல்லா நேரங்களிலையும் இது சம்பந்தமான பாட்டு கேட்கறது, இது சம்பந்தமா பேசுறது, இது சம்பந்தமா சப்ஜெக்ட் கேட்கறது, வாசிக்கிறது, எல்லா விதமான காரியங்களையும் இந்த 4 மாசங்களுக்கு அவருடைய நினைவாக அந்த மரணத்தை கூறுதலின் நினைவாகவே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நாம கூட என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு 3-4 மாசங்களுக்கு தொடர்ந்து சண்டே நாளும் சரி, இடைப்பட்ட நாட்களையும் சரி, அந்த மரணத்தை நினைவு கூறும் வண்ணமான சப்ஜெக்ட் நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக அவர் பேர்ல நமக்கு என்ன ஆகும், அன்பு ஏற்படும். ஏன்னா எந்த ஒரு கைமாறும் கருதாத ஒரு மீட்டு கிரயம் அவர் நமக்காக கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த ஒரு உணர்வுகளோட நம்ம அந்த பாஸ் ஓவர் அனுசரிக்கும் போது இதுல நம்ம மத்தியில கடந்து வரக்கூடிய கேரக்டர் சம்பந்தமான சப்ஜெக்ட் மற்றும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவனுடைய அதிகப்படியான அன்புகளை விளக்கி கூறக்கூடிய சப்ஜெக்டா நம்ம கேட்க கேட்க அந்த பாஸ் ஓவர் நம்ம கலந்துக்கும் போது நம்மளையாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுப்புகளையும் கழுவிட்டு அந்த இடத்துல நம்ம உட்கார்றதுக்கு இது மிகுந்த உதவியா இருக்கும். ஆனப்படினால நம்ம வந்து இந்த 3-4 மாசங்களுக்காவது தொடர்ச்சியாக எந்த ஸ்டடியும் மிஸ் பண்ணாம இருந்தா நம்முடைய சிந்தை அந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் பிற்கும் போது நம்ம குற்றப்படுத்தாம இருக்கும் சரிங்களா. இந்த ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு நாம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாஸ் ஓவர், அதாவது எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க இல்லையா, இப்ப வரும்போது சில நியமனங்கள் அங்க கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு. என்னன்னா, அந்த கையில தடி வச்சுக்கிட்டு கசப்பான கீரை மற்றும் அந்த கறியை சுட்டு சாப்பிடுறது, ஆடு வந்து 4 நாள் வந்துட்டு இந்த 14 நீசான் 14 இருந்து வளர்க்கப்பட்டு 10ஆம் தேதி வரைக்குமா 10 நாட்களா, அந்த ஒரு நியமனம் அல்லாது வேற என்ன நமக்கு கொடுக்கப்பட்டது, அது வந்து லிட்டரலா நமக்கு அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க சொல்லப்பட்ட அங்க ஒரு நிழலான காரியம். அதுல நமக்கு நிஜம் பார்த்திருக்கிறோம், உண்மையான ஆட்டுக்கடா கத்தராகி இயேசு கிறிஸ்து, அந்த கசப்பான கீரை வந்து நம்மளுடைய உபத்திரவங்கள் பாடுங்கள் இல்லைங்களா, புளிப்பில்லா அப்பம், அதெல்லாம் வந்துட்டு கள்ள உபதேசம் அல்லாத தூய சத்தியத்தை குறிக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாதரட்சை நம்மளுடைய இந்த சுவிசேஷ யுகத்துல நாம அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான வெளிச்சங்கள் நம்ம நிழல் பொருளா நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இது இல்லாம சில நியமனங்களை அங்க எகிப்தில் இருக்கும்போது அங்க தேவன் கொடுத்தார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது யாத்திராகமம் 12 அதிகாரம் வசனம் 14-15 படிங்க.
அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்கக்கூடாது. அதை கத்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பவர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளாகவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7 நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அர்ப்பணித்து போவான்.
இங்க என்ன ஒரு கட்டளை கொடுக்கப்படுது அப்படின்னா, முதலாம் நாள் தொடங்கி ஒரு 7 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பஸ்காலுக்கு முந்தைய 7 நாட்கள்ல முதல் நாள் ஆரம்பிச்சு 7 நாள் அளவு புளிப்புள்ள பொருள் அவங்க வீட்டுல காணப்படக்கூடாது, அவங்க புசிக்க கூடாது. ஒருவேளை புளிப்புள்ள பொருள் அவங்க புசிச்சாங்க அப்படின்னா அந்த தேசத்திலே இராதபடிக்கு அடுப்புண்டு போயிருவாங்க, சரிங்களா? அப்போ முதலாம் நாள் தொடங்கி அவங்க சிவேர என்ன பண்ணணும், வீட்டை ரெண்டாகணும். நம்ம அந்த ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணும் போதெல்லாம் வீட்டை எப்படி தாறுமாற திரட்டி போட்டு அங்க எவ்வளவு ஒற்ற தூசி துரும்பு இருந்தாலும் அந்த டஸ்ட் எல்லாம் வெளியே தூங்கினா, அது மாதிரி புளிப்பு இவங்க சாப்பிடாம இருந்தா மாத்திரம் பார்த்தாது வீட்டிலேயே காணப்படக்கூடாது, முற்றிலுமாக புளிப்ப அங்க பார்க்க கூடாது. அப்ப நம்ம புளிப்பை குறிச்சு நீங்க நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்லயே கேட்டிருப்பீங்க, நல்ல உபதேசங்களை குறிச்சு சதுசேகர் பரிசேயருடைய பிடித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருந்தாலும் கர்த்தர் அங்க சொல்லியிருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு கூட நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிடித்த மாவு வீட்டுக்குள்ள ஒரு வாரம் அளவு காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டா அவங்க அந்த தேசத்துல இராதபடிக்கு அறுக்கொண்டு போயிடுவாங்க. அப்போ அந்த புளித்த மாவுன்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் இது போல நிஜத்துல பார்க்கும்போது ஏதாவது நம்மை விட்டு நம்மளுடைய ஆலயத்தை விட்டு, நம்மளுடைய ஆலயம் என்னங்க, நாம தான் வீடு, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வீடு, அங்க வீட்டுல எந்த புளிப்பான பொருளும் காணப்படக்கூடாது. முதலாம் தேதி தொடங்கி 7 நாளைக்குள்ள முற்றிலுமாக 7 நாள் வரைக்கும் அங்க புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது, அப்ப நாமளும் இந்த பாஸ்ஓவர் அனுசரிக்கிறதுக்கு முன்பாக நமக்குள்ள அந்த புளிப்பான எந்த காரியங்களும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய வீட்டு நம்மளுடைய வீடு இருங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம்னு பவுல் சொல்லியிருக்கிறது போல நாமளும் என்ன பண்ணணும், நம்மளை நிதானித்து நிறுத்தி சிந்தித்து பார்த்து என்ன பண்ணணும்னா சுத்தமா கூட்டி பெருக்கணும் நமக்குள்ள புளிப்பு இல்லாத அளவுக்கு. அப்ப நமக்குள்ள புளிப்பு இருக்குதா? புளிப்பு அப்படிங்கறது என்னன்னு சொல்லி பார்த்தோம், கள்ள உபதேசம். இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா கள்ள உபதேசம்? இல்ல. அப்ப எப்படி மறுபடியும் நம்ம வந்துட்டு இப்ப புளிப்ப நம்மளை விட்டு வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ புளிப்பு அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான வேர்டு கள்ள உபதேசத்தை மாத்திரம் குறிக்கிறது இல்ல, சரிங்களா? புளிப்பு அப்படின்னாலே என்னதான், கெட்டு போகக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது அந்த புளிப்பு குறித்து சொல்லும் போது உணவு பொருள்கள்ல அது ஒரு பேர் சொல்லுவாங்க, நல்ல ஈஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்கரை சத்து, சில முக்கியமான புரத சத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆல்கஹாலா மாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஈஸ்டுக்கு வந்து பவர் இருக்குதாமா. அப்ப புளி வந்துட்டு உடலுக்கு நன்மை கிடையாது. நம்ம பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு வந்து புளி சேர்க்கிறோம், உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா புளினால உடம்புக்கு வந்து கெடுதிதான். அப்ப தேவன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்துல வந்துட்டு நமக்கு ஒரு திஷ்டாந்தரம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நிஜத்திலேயே போய் அதை நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல உண்மையாக ஒரு கெடுதி இருக்கும். அப்போ ஏன் இந்த கள்ள உபதேசத்தை புளி கூட ஒப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல வந்துட்டு கடுகளவுலதான் என்னாச்சுங்க, அந்த கள்ள உபதேசம் உள்ள வந்துச்சு, மரமா மாறுச்சு. அதே போல ஒரு படி மாவு 3 படி மாவு புளிக்க பண்ணுச்சுன்னு பார்த்தோம். இதுல என்னன்னா கெடுக்கும் தன்மை, அதாவது தானும் கெட்டு பக்கத்துல இருக்கிறதையும் சேர்த்து கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னா புளிக்கு இருக்கு. அப்போ அது உடலுக்கு லிட்டரலாவே பார்க்கும்போது அது கெடுதியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான புளிப்பு பொருள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள காணப்படக்கூடாது. சுத்தமா கூட்டி பெருக்கி அவங்க அந்த 7 நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பஸ்காவை அனுசரிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நாமம் அந்த மாதிரி நம்மளுடைய ஆலயத்தை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி பார்க்கும் போது நமக்குள்ள ஏதாவது புளிப்பு காணப்படுதா, அதை நம்ம எப்படி நாம வாட்ச் பண்றது நம்மளு சொல்லி பவுல அப்போஸ்தலன் அங்க சொல்லும் போது 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனம் 31 படிக்கலாம். பாருங்க அங்க எப்படி இஸ்ரேலர்கள் தங்கள் தங்கள் வீட்டை ஒவ்வொருத்தரும் நிதானிச்சு அறிந்து பார்த்து புளித்த மாவோ புளித்த பொருட்களோ எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் அகற்றி அந்த இடத்துல சுத்தப்படுத்தி அந்த வீடு சுத்தமான பிறகு பாஸ்வர்ட் அனுசரிச்சிருப்பாங்களோ, அதே போல பவுல் இங்க ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, நம்மை நாமே அப்படின்னா, இந்த வார்த்தை என்ன ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னா, நாம பிறரை வாட்ச் பண்றது பத்தி இந்த இடத்துல பேசல, நம்மை நாமே நிதானிக்கணுமா, முதல்ல நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நிதானித்து அறியும் போது என்ன செய்வோம், நமக்குள்ள என்ன தூசி துரும்பு இருக்கு, நமக்குள்ள என்ன அழுக்குகள் இருக்குது, நமக்குள்ள என்ன புளிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்மளை நாமளே வாட்ச் பண்ணி தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக போய் அங்க அறிக்கையிட்டு முறையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம். அப்போ அந்த ஒரு நிதானித்து அறியாது நம்மளுடைய பலவிதமான பாவங்களோட போயிட்டு துணிகரமா பாஸ்ஓவர் அனுசரிக்கிறது தான் அந்த ஒரு அபாத்திரமா கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுது. அப்போ நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறாரு, என்னன்னா புளித்த மாவு உங்களுக்குள்ள என்ன காணப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அதை துப்புரவா செஞ்சுட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை நிதானித்து அறிஞ்சிட்டு அந்த ஒரு பாஸ்வேர்ட்ல நீங்க கலந்துக்கோங்கன்னு சொல்றேன். சரி, புளித்த மாவுனா கல்லோபதேசம் நமக்குள்ள இல்ல, இப்ப எந்த புளித்த மாவதான் எங்கள்கிட்ட இருந்து நீங்க அகற்ற சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு பாருங்க, கலாத்தியர் 5 9 வசனம் முதலாவது படிங்க.
புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் ஒப்பப்பண்ணும், நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன்.
அப்போ இது வந்து கள்ள உபதேசங்களை குறிச்சு அங்க பேசிருக்கிறார். அப்போ கள்ள உபதேசங்கள் இங்க உள்ள வரக்கூடாது, புளிப்புள்ள மாவு எல்லா மாவையும் என்ன பண்ணிருவோம், உப்பப்பண்ணும். அப்போ இது கள்ள உபதேசம், நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, புளிப்பு அப்படிங்கிறது கெடுக்கும் தன்மை கொண்டது. அப்போ இது சத்தியம் மற்றும் அசத்தியத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது சத்தியத்துக்கு நேர் மாறானது அசத்தியம். அப்போ சத்தியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு புளிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அசத்தியம். ஓகே, இப்போ நாமெல்லாம் புது சிருஷ்டிகள், புது சிருஷ்டிகளை கெடுக்கக்கூடிய நேர் மாறானது என்னங்க, பழைய மனுஷனுடைய சுபாவம். இப்ப புளித்த மாவு நமக்கு உள்ள இருக்கிறதுனா என்னன்னு புரியுதுங்களா, பழைய மனிதனுடைய சுபாவங்கள். அப்போ பேசிக்கலா நம்ம கேட்கும் போது நமக்கு கிடைச்ச வெளிச்சம் புளித்த மாவு கள்ள உபதேசம். எதுக்குன்னா சத்தியத்தோட கம்பேர் பண்ணும் போது அதை கெடுக்கக்கூடிய ஒரு பொருள் கள்ள உபதேசம். ஆனா புது சிந்தை நமக்குள்ள உருவாகிட்டு இருக்குது, ஒரு புது மனிதனாக கிறிஸ்தியசுக்குள்ளாக உருவாகிட்டு இருக்கிற நமக்குள்ள ஒரு காரியம் நம்மளை கெடுக்குது. முற்றிலுமாக துளியளவு உள்ள வந்துட்டா கூட நம்ம முன்னேறி இருக்கிற எல்லா விதமான நல்ல கேரக்டர்களையும் அது என்ன பண்ணிருக்கோம்னா கெடுத்து வச்சிருக்கோம். அந்த புளி எப்படி வந்துட்டு உடம்புல இருக்க நல்ல பொருள்களை கூட கெடுதியான நச்சுத்தன்மை உள்ளதாக்குறதோ, அது போல பழைய மனிதனுடைய சுபாவம் துளியளவு நமக்குள்ள வளர விட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா நமக்குள்ள உருவாகிட்டு இருக்கக்கூடிய புது சிந்தை அது என்ன பண்ணிருது, கெடுக்குது. அதை குறிச்சுதான் கீழே சொல்றாரு பாருங்க, 1 Corinthians 5:6-7 போன வசனம் கொடுக்குறாங்க.
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியுங்களா, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கும் பழைய புளித்த மாவை புறம்பை கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்.
சொல்றார் பாருங்க, நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே ஒரு வார்த்தையை வச்சுட்டாருங்க. அப்போ எதுல நம்ம புளிப்பில்லை, இப்போ சத்தியத்துல நம்ம புளிப்பு இல்ல. இப்ப உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன், அதாவது முதல்ல புளித்தமாவுனா கள்ளோபதேசம் மாத்திரம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க பவுல் என்ன பேசுறாருன்னா, கொஞ்சம் புளித்த மாவானது எல்லா விதமான நல்ல மாவை என்ன பண்ணிரும், அது கெடுத்துரும், அதை நீங்க நினைச்சுக்கங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருங்க, கீழே என்ன சொல்றாரு படிங்க,
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பை கழித்து
நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவா இருக்கிறபடினா என்ன அர்த்தம், இப்போ நீங்க புது சிருஷ்டி ஆட்டீங்க, அந்த பழைய புளித்த மாவாகிய கள்ள உபதேசம் உங்களுக்குள்ள இல்ல, ஆனா அதே மாவா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு விருப்பப்பட்டா அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குல்ல, அதை புறமே நீங்க கழிச்சு போட்டீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், இப்போ உண்மையாக புளிப்பே இல்லாதவர்களா இருக்க முடியும். அப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கள்ள உபதேசம் நமக்குள்ள இல்லைனாலே அங்க வந்துட்டு புளிப்பு நமக்குள்ள காணப்படலன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம், அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை புளித்த மாவு நமக்குள்ள இருந்து நம்மளுடைய உடலை கெடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம படிக்கும் போது, அதே கலாத்தியர் 5:19-21 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிக்கலாம்.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருந்தன, அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
எத்தனை காரியங்கள் சொல்றாருங்கண்ணா? 17 விஷயம் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் புளித்த மாவானது எல்லா நன்மையான காரியங்களையும் கெடுத்து போடுறோம் சொல்லும் போது, மாம்சத்தின் கிரியைகள் லிஸ்ட்ல 17 புளித்த மாவு சொல்றாரு. இந்த 17 புளித்த மாவு எங்க துளி அளவு நமக்குள்ள உருவாயிருக்கக்கூடிய புது சிருஷ்டி எங்க இருக்கு பாத்தீங்களா? அப்ப புது சிருஷ்டியுடைய வளர்ச்சி ரொம்ப சின்னது. இது இந்த 17 துர்க்குணங்களும் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, பாருங்க அந்த புளித்த மாவு சின்னதா ஒரு கொஞ்சம் புளிக்க வச்ச மாவே என்ன ஆயிடுங்க, ஒட்டு மொத்தத்தையும் அது புளிக்க வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த தயிருக்கு எல்லாம் உறவு தெரியுங்க பாருங்க, பாலை கொஞ்சோண்டு தயிரோட ஊத்தி வச்சுட்டா முழு பால் தயிராயிடுது, புளிக்கும் தன்மையை எல்லாத்துக்கும் பரவிச்சு பாத்தீங்களா? அதே போல மாவும் கூட நீங்க என்ன பண்ணிடணும், கொஞ்சோண்டு புளிச்ச மாவு கலந்த உடனே எல்லா மாவும் பொங்கியது, அந்த நுரை அடிச்சு ஃப்ரெஷ்ஷா காலையில நம்ம பார்க்கும்போது புளிச்சு போயிருது. அப்போ அது போல துளி அளவே கெடுதின்னு சொல்லும் போது இவ்வளவு புளித்த கேரக்டர் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த புது சிந்தையை எப்படி வளரணும் மேல சொல்லும் போது, அந்த 1 கொரிந்தியர்ல அந்த 5:6-7 படிங்க. அந்த மேல 2 விஷயம் மாத்திரம் சொல்றாரு, பழைய புளித்த மாவோட அல்லனா கள்ளப்பதேசத்தோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இங்க வரிசைப்படுத்துற 17 விதமான பாவங்களை நமக்கு மாம்சத்தினுடைய கிரியைகளை ரெண்டே விஷயத்துல அங்க சொல்றாரு, துர்க்குணம் பொல்லாப்பு. இப்ப பாருங்க, இந்த பொல்லாப்பு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுல மத்தவங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட நம்ம அட்டவணைப்படுத்திடலாம். பொல்லாப்பு அப்படின்னா அதுக்கு கீழே என்ன பொல்லாம், கோபம், சண்டை, பகையம், மார்க்க பேதங்கள் இல்லைங்களா, சகோதர விரோதம், இப்படி அட்டவணைப்படுத்திட்டே வரலாம் பொல்லாப்புங்கிற லைன். அதே மாதிரி துர்க்குணம் அப்படின்னு போட்டீங்கன்னாலும் அதுலயே எல்லாம் வந்துடும் இல்லைங்களா, கோபம், வெறி, களியாட்டு, காம விகாரம், விபச்சாரம், பேசித்தனம் ஃபுல்லா அந்த துர்க்குணத்துல அடங்கிடும், பொல்லாத குணத்துல. அப்ப இந்த 2 விஷயத்த மேல பேசிட்டு இந்த புளித்த மாவுகளை நீங்க அகற்றிட்டு என்ன பண்ணுங்க, அந்த ஒரு பஸ்காவை நீங்க உங்களை நீங்களே நிதானிச்சு பார்த்து அனுசரிங்கன்னு அங்க பவர போஸ்ட் சொல்லிட்டு, இன்னமும் நீங்க இந்த பொல்லாப்போ துர்க்குணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன டீட்டெயில் கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த ஒரு லிஸ்ட் குடுக்கறேன்னு சொல்லிட்டு தான் எங்க கொடுக்குறாரு, கீழே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கலாத்திய 5:19 19ல இருந்து படிச்ச நம்ம 17 காரியங்கள். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 17 புளித்த மாவையும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது, 17 விதமான காரியங்களையும் நீங்க பார்க்க. ஏன்னா இதுல பார்த்த 17 புளித்த மாவுக்கும் ஒரு சப்ஜெக்ட் போடணும். அப்படி இருக்கும்போது 17 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைமும் பத்தாது, ஒரே நேரத்துல நம்மளால ஜீரணிக்கவும் முடியாது. ஆனா தேவனுடைய கிருபையில இந்த 17ல ஒரே ஒரு புளித்த மாவை நம்ம எடுத்திருக்கோம், அந்த ஒரு புளித்த மாவை பார்த்தாலே இந்த 17 விஷயத்தையும் நம்ம திருத்திக்க கூடிய ஒரு அளவுக்கு நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு புளித்த மாவுக்குள்ள பகைகள் அப்படிங்கிற விஷயத்த மாத்திரம் நம்ம எடுக்கணும். இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு பகை என்கிற புளித்த மாவு. நீங்க எழுதிக்கங்க, இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு பகை என்கிற புளித்த மாவு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அவங்க துப்புரப்படுத்தி தான் என்ன பண்ணாங்க, அந்த பஸ்காவை அன்னைக்கு அனுசரிச்சது போல இன்னைக்கு நாமும் நம்மளுடைய வீட்டை நம்முடைய தேவனுடைய ஆலயமாக இருதயத்தை சுத்தப்படுத்திட்டு பஸ்கா அனுசரிக்கணும். ஆனா எத்தனை விதமான புளிப்பு இங்க இருக்குன்னு பார்க்கும்போது 17 விதமான புளிப்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு புளிப்பு நம்ம, எல்லாமே முக்கியமான புளிப்பு தான், ஆனா நமக்கு இந்த ஒரு பாடத்திலே அநேக விதமான சில எச்சரிப்புகள், அநேக விதமாக நம்ம திருத்திக் கொள்ளக்கூடிய காரியங்களும் அங்க வரும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா பகை. இப்ப இந்த பகை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன, பகைவன், எனிமினா பகைவன் வருங்களா, அதாவது டிக்ஷனரியில நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பகை அப்படிங்கிற வார்த்தைக்கும் வெறுக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஹேட் தான் வரும் சரிங்களா. பகை அப்படின்னாலும் அந்த ஒரு வெறுக்கிறது வெறுத்தல் அப்படிங்கிறனாலும் ரெண்டுக்குமே என்னதான் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹேட் வெறுப்புக்கும் பகைக்கும். அப்ப இந்த வெறுப்பு பகை அப்படிங்கிற மாதிரி நம்ம பகைன்னு எடுத்துக்கலாம், வெறுப்பு பகை எல்லாமே ஒண்ணுதான். ஒருத்தர் மேல பகை வரணும் அப்படின்னா அவரை நம்ம வெறுக்கணும் சரிங்களா, ஒருத்தரை வெறுத்தம் அப்படின்னா அதான் பகை புரியுதுங்களா. அப்ப ரெண்டும் என்னதான் இருக்குங்க, ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது அங்க அர்த்தமே என்ன கொடுக்குறாங்கன்னா ஹேட் அப்படின்னா சரி ஓகே. இப்ப பகை அப்படிங்கிற காரியம் ஹேட், இந்த ஒரு பகை எதனால ஒருத்தர் மீது இன்னொருத்தருக்கு ஒரு ஜென்ரலா இப்ப நம்மளை விட்டுருவோம், சபை ஜனங்கள் அப்படிங்கிற கண்ணோடத்தை விட்டுருவோம். இந்த உலகப்பூர்வமா நம்ம கேள்வி கேட்டா பகை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால வருது? பெரும்பாலும் எல்லாருடைய பதில் எப்படி இருக்கும், ஒருத்தர் மேல இன்னொருத்தர் பகை வருது அப்படின்னா எதனால வரணும் அப்படின்னா தனக்கு பிடிக்காத காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் போது அதனால நமக்கு என்ன ஆகுது, அவங்க மேல பகை உண்டாது. சிஸ்டர் சொன்ன மாதிரி அதிருப்தி, ஒருத்தர் செய்யறதுல அதிருப்தி, ரெண்டு ஒண்ணுதான், பிடிக்காத காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி இல்லைங்களா, அதிருப்தி அப்படிங்கிறது கொஞ்சம் நாசுக்கா இருக்கு. ஓகே, அப்படி கூட சொல்லலாம். ஆனா மேக்சிமம் பிடிக்காத காரியங்களா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரை பகைக்கணும் அப்படின்னா அவங்க நமக்கு பிடிக்காத காரியங்கள் எது செஞ்சாலும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், அவங்கள சிந்தையில ஒரு பக்கமா ஒதுக்கி அவங்கள பத்தி ஸ்டோர் பண்ணிட்டே வரும். பார், இந்த சகோதரி கை கழுவுனா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த சகோதரி சாப்பிட்டாங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது, இந்த சகோதரி தூங்குனாங்கன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உங்க பேசுனா பிடிக்க மாட்டேங்குதுன்ட்டு ஒருத்தரை தவறான கண்ணத்துல பாக்க ஆரம்பிச்சோம்னா இங்க வந்து 17 பிடித்தமா மாதிரி நாம அநேக விதமான பிடித்தமா வட்டவன் என்ன பண்ணிடுவோம், ஒருத்தரை பத்தி லிஸ்ட் போட்டே சரிங்களா. அப்ப இது போல நம்ம பார்க்கும்போது பகை எதனால அந்த உலகத்துல உருவாகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு பிடிக்காத காரியத்தை மற்றொருவர் செய்யும் போது அங்க என்ன உருவாகுதுன்னு சொல்றாங்கன்னா அந்த ஒரு பகை அந்த இடத்துல உருவாக சொல்லுவாங்க. ஓகே, ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பகை இது வரலாமா? வந்தா அது நியாயமானதா இல்ல? ஏன்னா பகையை குறிச்சு நமக்கு நல்லா தெரியும், தேவன் நமக்கு என்ன பிரமாணம் தான் கொடுத்துருக்கிறார், அன்பின் பிரமாணம். பகைங்கிற ஒரு விஷயத்த நம்ம அருகாமையில வச்சுட்டு அன்பின் பிரமாணத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்க என்னதான் இருக்கும் அப்படின்னா தேவனுடைய நீதியை நம்ம மீறி இருக்கும். பகை அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் நமக்குள்ள வருது அப்படின்னா தேவனுடைய நீதியாகிய அன்பின் பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கலன்னு இருக்கோம். நாம அந்த ஒரு கண்ணத்தில் அறைந்தா மறு கண்ணத்தை காட்டக்கூடிய அந்த ஒரு லெட்டரலான மீனிங் கூட என்னன்னா என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு விதத்துல அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்போ அதையும் மீறி நமக்குள்ள பகைமைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள வருது அப்படின்னா அங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இதுவரை கேட்ட சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கல அப்படின்னா அந்த இருதயத்துல எழுதி வச்சு அந்த அன்பின் பிரமாணத்தை சரியான முறையில் நம்ம என்ன பண்ணல, கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ பகை எதனால ஒருத்தர் மேல மேல வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது உலகத்தாருடைய கருத்து என்னன்னா, ஜென்ரலா உலகத்தாரு மேல நாம கூட என்னதான் கொடுக்கறோம் அப்படின்னா, ஒருத்தர் அதிருப்தியான காரியம் செய்யும் போது, ஒருவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும் போது பகை வரும். ஓகே, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில இருந்த நாட்கள்ல என்னென்னலாம் செஞ்சாரு, யாருக்கெல்லாம் பிடிக்காத மாதிரி என்னென்னலாம் செஞ்சாரு, அவரு திரளான ஜனங்களை கண்டு அவங்களுக்காக மனதுருகினாரு, அவங்களுக்கு போஜனம் கொடுத்தாரு, அவங்கள வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தாரு, நொண்டி மனமா இருக்கிறவங்களுக்கு குணமாக்குனாரு சரிங்களா, சாப்பாடு அவ்வளவு திரளான ஜனங்களுக்கு சாப்பாடு ஆகி போட்டாரு சரிங்களா, எல்லாத்துக்கு மேல அவருடைய பேச்சு ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுட்டே அவர் பின்னாடி ரொம்ப பேர் போனாங்க, அவருடைய பார்வை, அவருடைய கம்பீரமான தோற்றம், அவருடைய ஒழுக்கம் எல்லாமே எல்லாத்துக்குமே கவர்ந்துச்சு. ஆண்டவரை பகைச்சாங்களா இல்லையா? அப்போ பைபிள் சொல்ற விஷயம் நேர்மாறால நமக்கு தோணும். உலகத்தார் கண்ணோட்டத்தில் நம்ம சொல்லும் போது ஒருத்தருக்கு பிடிக்காத காரியம் செய்யும் போதுதான் பகைமை வரணும். ஆனா ஆண்டவருடைய சாப்டர்ல இருந்து நம்ம எடுத்து பார்க்கும் போது அவர் யாருக்குமே பிடிக்காத காரியத்தை செய்யல, மாறாக இருந்தும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவரால் நன்மை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்கதான் அவர் சிலுவையில் இறங்கினே கத்துனாங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்க பிடிக்காததுனாலயே அவர் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பைபிள் தான் நமக்கு சிறந்த டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி சொல்றதா நம்ம கேட்க முடியும். யோவான் 15 அதிகாரம் வசனம் 18 படிக்கலாம்.
உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள்.
அவரை பகைச்சிருக்கிறதா சொல்றாரு, அது மாத்திரம் முன்னாடி என்ன சொல்றாருன்னா உலகம் உங்களை பகைத்தால் அதற்கு முன்பாக என்னையும் பகைச்சிருக்கு அப்படின்னு அறியுங்கள் சொல்லும் போது ஆண்டவர் உலகத்துக்கு அபாத்திரமான எந்த வேலையும் செய்யல, உலகத்துல உள்ள ஜனங்கள் இவருடைய கிரியையை பார்த்து பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா சத்தியத்துல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அவரை பின்பற்றிட்டே இருந்தாங்க, சதுசேயர் வரிசை. இன்னைக்கு கூட நம்ம மத்தியிலயும் கூட வராங்க, எந்த ஊர்ல எல்லாம் ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்றோமோ அங்கெல்லாம் ஒரு சதுசேயர் பரிசெயர ஒவ்வொரு ஃபாலோ கிளாஸ் வகுப்புலையும் ஒவ்வொரு ஊர்லயும் சந்திக்கிறோம். ஏன்னா ஜனங்கள் எங்க நல்ல உபதேசங்களை கேட்டு அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போயிடுவாங்களோ, நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி போன ஜனங்களெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க சரிசெயர் பரிசெயர் கெடுத்தாங்களோ, அதே போலவே இன்னைக்கும் அவருடைய பாத அங்கங்கள் செய்யற ஊழியத்திலையும் கூட சரிசெயர் பரிசெயருடைய தடைகள் அங்கங்க வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாட்கள்ல அவரை குற்றப்படுத்தணுன்ற நோக்கத்திலேயே இருந்தாங்க, அதனால அவர் செய்த நன்மையையும் கூட தீமையா காமிச்சு என்ன பண்ணாங்க, குற்றப்படுத்தினாங்க. அதே மாதிரி நன்மையை பெற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களும் கூட அவரை குற்றப்படுத்தினாங்க. சரி, எப்படி அப்போ ஒருத்தர் செய்யற காரியம் மற்றவங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்கும் போதும் அல்லது அவங்க இவங்களுக்கு பிடிக்காதது செய்யும் போதுதான் பகைமை வரணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப ஏன் ஆண்டவர் மேல அப்படி வந்துச்சு அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு பிடிக்காதது செய்யும் போது மாத்திரம் பகைமை வர்றதுல, ஒருத்தர் நம்மளை விட அதிகமா டேலண்டா இருந்துட்டாலோ, புரியுதுங்களா, நம்மளை காட்டிலும் திறமை வாய்ந்தவரா இருந்துட்டாலோ, நம்மளை விட அறிவிலும் பலத்திலும் ஞானத்திலும் அன்பிலும் கூடுனவரா இருந்துட்டாலும் நமக்கு என்ன வரும், புரியுதுங்களா? இப்ப பைபிள் என்னதான் சொல்லுது, சாதாரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத காரியங்கள் செய்யறதுனால மாத்திரம் பகை வர்றதுல, அது உலக டிக்ஷனரி. ஆனா பைபிள் அப்படிங்கிற டிக்ஷனரி என்னதான் சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து தன்னுடைய ஊழிய நாட்கள்ல இங்க ஊழியம் செஞ்சப்போ அறிவு ஞானம் வல்லமை அன்பு எல்லா விதமான அந்த குணலட்சணத்துக்கு எவ்வளவு மார்க் போடலாம், பிரசன்டேஷன் கொடுத்தா 100, சரிங்களா? விழுந்து போன மனுக்குலத்துக்கு மார்க் போட்டா அவ்வளவு போட முடியும், எனக்கு சார் 90 பாத்தீங்களா, 99.99 கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு தணிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டு அவர் ஊழியம் செஞ்சிட்டு நாட்கள்ல பாருங்க. இப்போ நம்ம சில இடங்கள்ல பார்க்க முடியும், அதாவது நம்மளை காட்டிலும் இப்போ ஒருவர் வந்து இன்னொருத்தருக்கு இப்போ வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறாங்க முதலாளிகள். ஒருவர் வந்துட்டு 150 சம்பளம் கொடுக்கறாரு லேபர் அப்படின்னா, இன்னொரு ஒரு 200 கொடுத்தா அந்த முதலாளிகள் ரெண்டு பேர் போன் போட்டு பேசுவாங்க, நான் 150 கொடுக்கும் போது நீ மாத்திரம் 200 கொடுத்தா என்கிட்ட இருக்கிற லேபர் பூரா அவங்ககிட்ட வந்துருவாங்க அப்படிங்கறத விட முன்னாடியே அவர் மேல முதல்ல அவருக்கு ஒரு கசப்பு வந்துடும். நம்மளை காட்டிலும் நல்லது செய்யறாரு, மாறாக அவரு அங்க தீமை பண்ணிட்டு இருக்கல, நன்மை தான் பண்ணாரு, ஆனா இவருக்கு அது இடைஞ்சலா இருந்ததுனால என்ன பண்ணலங்க, பிடிக்கல. அதே போல இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை டிஃபரெண்ட், அவருடைய கிரியைகள் டிஃபரெண்ட், அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய அன்பு எல்லாம் டோட்டல் டிஃபரெண்ட். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விழுந்து போன சுபாவத்தில் உள்ள மனுஷங்களுக்கு முதல்ல இவரை யூகிக்கிறதே முடியல, இவரை கிரகிக்கவே முடியல. அப்ப எது செய்தாலும் எல்லாத்துலயும் இவர் பெர்ஃபெக்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அவங்களுக்குள்ள ஒரு பகை உண்டாச்சு. பகை அப்படின்னா தீமையினால மாத்திரம் வர்றது பகை இல்ல, ஒருவரை புரிந்து கொள்ளாததுனாலையும் அன்பே இல்லாததுனாலையும் கூட பகை வரும். சுருக்கமா அங்க பிரதர் ரசல் கூட அங்க நமக்கு என்ன விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, எங்க அன்பு குறைஞ்சிருக்குதோ அங்க பகை வருதுன்னு சொல்றாரு. சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கலாம், எங்க அன்பு குறைஞ்சிருக்குதோ அங்க பகை வருதுன்னு சொல்லும் போது, நல்ல காரியங்களே பூரண அன்போடு இருக்கிறவங்க யாராவது செய்யும் போது அன்பே இல்லாதவங்களால அதை என்ன பண்ண முடியாது. இப்ப ஒருவர் ரோட்ல வந்து ஒருத்தர் அடிக்கிறார், நம்ம போய் அரவணைக்கிறோம், அடிக்கிறவருக்கு நம்மளை பிடிக்குமா, ஏன் அரவணைக்கிறேன்னு நம்ம கேட்போம். ஆனா அரவணைக்கிறது நல்ல காரியம், அவங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது நல்ல காரியம், ஆனா அடிச்சவங்க அதை ஏத்துக்குவாங்களா? அப்ப அங்க என்ன இருக்குன்னா, அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல அன்பே இல்லாதவங்க பகை வைக்கிறாங்க. இதுதான் கிறிஸ்துவ அங்க சொல்றாரு, உலகம் உங்களை பகைச்சா அதுக்கு முன்பாக என்னை பகைச்சு. ஓகே, நம்மளையும் பகைக்கணும் உலகம், இது கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஏசு கிறிஸ்துவ ஃபுல்லா அன்பு செஞ்சாரு, அதனால அவருடைய கேரக்டர் எல்லாத்துக்கும் அட்ராக்ஷனா இருந்துச்சு, ரொம்ப அவருக்கு ஈடு கொடுக்க முடியல, உங்க அன்பு கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்ல, அதனால அப்புறம் பகைச்சாங்க. நம்ம கிட்ட எங்க அன்பு இருக்கு, நம்மளே உலகம் பகைக்கணும் இல்லா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நாமளும் இன்னைக்கு சிந்தையில ஒரு அளவாக புது சிருஷ்டின்னு உருவா இருந்தாலும் மாற்றத்தின் பிரகாரம் நாம எப்படித்தான் இருக்கிறோம், விழுந்து போன சுபாவத்துலதான் இருக்கிறோம், அடிக்கடி பலகீனத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தவறிட்டா இருக்கிறோம். அப்ப நம்மளே அந்த உலகம் பகைக்கணும் அப்படிங்கும் போது சிம்பிள், அதுவும் என்னன்னா நம்ம கிட்ட தனிப்பட்ட எந்த விதமான நல்ல குவாலிட்டி இல்ல. அப்ப பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்துல நிறைவேற்ற பிரயாசப்படும் போது நாமளும் வலுக்கட்டாயமாக எந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னா, மனப்பூர்வமான அன்புன்னு நமக்குள்ள வல்லாட்டியும் அன்பு செய்யறதுக்கு உண்டான அந்த ஒரு தகுதிகளுக்குள்ளாக போயிடும், அதுக்குண்டான ரெடினஸ் இல்லைங்களா, அதுக்குண்டான கொஞ்சமாவது முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு உலகத்தார் பேசுறது போல அசுத்தமான வார்த்தைகள் நாம பேசுறத அவாய்ட் பண்றோம், ஒருத்தருக்கு தீமைக்கு தீமை செய்யறத அவாய்ட் பண்றோம், ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரி சண்டை போடுறத நம்ம என்ன பண்றோம், அவாய்ட் பண்றோம். அதே மாதிரி நமக்கு சில அநீதிகள் ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் பொறுத்து போலாம் அப்படிங்கறது, முடியலனாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்றோம். காரணம் என்னன்னா, அங்க கிறிஸ்துவுடைய அன்பை நாம பிரதிபலிக்கிறோம், நம்ம கிட்ட தனிப்பட்ட எந்த விதமான குவாலிட்டியும். அப்ப அவரை உலகம் பகைக்கிறதுக்கு பகைச்சிச்சு, அப்ப இன்னைக்கு உங்களை பகைக்குது அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே என்னை பகைச்சிருச்சு அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற ஸ்பாவத்தை எடுத்துதான் பாப்ப நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதனால அவங்கள்ட்ட அன்பே இல்ல. நான் வந்து வெளிப்படுத்த போது அந்த அன்பை பார்த்து அவங்களால நேசிக்க முடியல, பகைச்சாங்க. மாறாக என்னுடைய அன்பை எடுத்து நீங்க இப்ப வெளிக்காட்டும் போது கூட உங்களை பகைப்பாங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, சரிங்களா? அப்ப நம்ம கிட்ட எந்த விதமான ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது, மாறாக அவருடைய அன்பை நாமளும் இந்த உலகத்துல பிரதிபலிக்கும் போது நம்மளையும் அவரை பகைத்தது போலவே இந்த உலக விஷயம் என்ன பண்ணுவாங்க, பகைக்கிறாங்க. அப்ப சுருக்கமா அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்புல குறையிறது தான் பகை. பகை ஏன் வருது அப்படின்னு நீங்க கேள்வியும் கேட்டா, அன்பு இல்லாத இடத்தில் பகைமை தன்னைத்தானே அங்க வந்து தானாக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வயனா வெறுமை ஆயிருது இல்லையா. இப்போ அன்பு ஃபுல்லா அன்பினால எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் அன்பினால அணுகணும். ஒரு சின்ன விஷயத்துல அன்பை எடுத்து அப்படி ஒதுக்கி வச்சு பாருங்க, எல்லா விஷயத்திலயும் நம்ம தவற ஆரம்பிச்சுவோம். எல்லா விஷயத்திலயும் இந்த பகை, அதிருப்தி, வெறுப்பு, கசப்பு எல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சோம். அப்போ அன்பின் கண்ணோட்டத்தோட நம்ம யாரையும் பார்க்க முடியாது, எந்த சூழ்நிலையும் யாரையும் என்ன பண்ண முடியாது, அணுக்க முடியாது. அதனாலதான் அங்க சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு முன்பாகவே என்ன பகைச்சிருச்சு அப்படின்னா, அன்பு இல்லாத ஜனங்கள் உலக ஜனங்கள் நம்ம காண்பிக்கக்கூடிய அன்பு அவங்க அவங்களுடைய மைண்டுக்கு என்ன இருக்கும், செட் ஆகாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொஞ்சம் வல்கரா இருக்கும் அது எப்படின்னா, ஊர்ல உள்ள எல்லாரும் நிர்மாணிகளா இருக்கும் போது ஒருவர் மாத்திரம் ஆடை அணிஞ்சிருந்தா அது எப்படி இருக்கும், அந்த கூட்டமா இருக்கிறவங்களுக்கு, காட்டுவாசி போல இருக்கிறவங்களுக்கு ஆடை அணிந்த மனுஷன் வித்தியாசமா தெரிவார் இல்லைங்களா. அது போல கர்த்தருடைய ஊழிய நாட்கள்ல பரிபூர்ணம் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா மற்ற ஜனங்களுடைய பார்வையில எப்படி தெரிஞ்சிச்சு, இவர் பேசின பிரகாரம் இதுவரைக்கும் ஒரு மனுஷனும் பேசி கேட்டதில்ல. அந்த தோட்டத்துல அந்த கெட்சமனையில அந்த அவரை கைதி பண்ண வந்த அந்த சூழ்நிலையில யாரை தேடுகிறீர்கள்னு அவர் அதட்ல அதட்ல கீழே விழுகிறார். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த், அந்த அளவுக்கு பரிபூர்ணம் சரீரத்திலையும் சரி, சிந்தனையும் சரி, அன்புலையும் சரி. அவர்கிட்ட இருக்கும்போது புதுவும் ஒரு மனிதரா இருந்தார். இப்ப அவரை நமக்குள்ள சுமந்து திரிகிறோம் இல்லைங்களா, நாம் கிறிஸ்துவை சுமந்து திரிகிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும் போது அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் போது நம்ம மேலையும் பகமை கசப்புகள் கண்டிப்பாக அந்த உலகம் என்ன பண்ணுவேன். ஓகே, இப்ப நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதரர் ரசல் கூட ஹேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறார், ரீப்ரின்ஸ்லயும் சரி கமாண்ட்ஸ்லயும் சரி என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அன்பு குறைதல், அன்பு இல்லாத நிலைதான் அங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த பகையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறார். அப்போ சகோதர சகோதரிகளுக்குள்ள இன்னைக்கு நாமெல்லாம் ஆதாமுடைய மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம்னா, அதுக்கு காரணம் என்ன, என்ன ஒரு பிரமாணத்துக்குள்ள நம்ம ஜீவன் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். இப்ப நம்ம ஜீவன் வாங்கிட்டோமா இல்லையா, என்ன சிஸ்டர் ஜீவன் வாங்கிட்டோமா இல்லையா, வாங்கிட்டோம் சொல்லுங்க. எப்படின்னு கேட்டா நம்ம என்ன அறியாமை தரலையே தவிர ஜீவன் வாங்கியாச்சு. எப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆதாமுக்குள்ளான மரண சாபத்துக்குள்ள இருக்கோமா, கன்ஃபார்மா சொல்லலாம் இல்ல. அப்படி இருக்கும் போது நாம ஜீவனுக்கு பாத்திரராயாச்சு. ஆனா இந்த ஜீவன் நித்திய நித்தியத்துக்கும் அழியாமை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, படிங்க நீங்க ஒன்னு யோவான் 3 வசனம் 14. மூன்றாவது மிகப்பெரிய விஷயம் தான் இது, நீங்கள் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கீங்க. ஏன்னா வசனம் யோவான சொல்லுது, ஒன்றான மெய் தேவனையும் குமாரரையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மூன்றாவது விஷயம் தான் சகோதரனிடத்துல அன்பு கூறுறது. நீங்க தேவனிடத்திலும் அவருடைய குமாரனிடத்துல என்ன பண்ணிருவீங்க, ஈஸியா நீங்க அன்பு கூறிடுவீங்க, அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா ஜீவன் எதுக்குதான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னா, இங்க கொடுத்திருக்கிற சகோதர அன்புக்கு டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்ல நீங்க கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினா தான் நீங்க ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த 15 படி, சகோதர சகோதரிகளுக்குள்ள வளர விட்டு அந்த அன்புல குறைதல் நீங்களும் காமிச்சீங்க அப்படின்னா, எதுக்கு ஜீவன் உங்களுக்கு எதனால கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, தேவனையும் குமாரனையும் அறிகிற அறிவினால் மாத்திரம் இல்ல, சகோதரர்களுக்கு நீங்க காண்பிக்க வேண்டிய அன்பு, அந்த அன்புல நீங்க குறைஞ்சீங்க அப்படின்னா, சகோதரனை பகைச்சீங்க அப்படின்னா மனுஷன் கொலைபாதகனா இருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்காது சொல்றாரு, நித்திய ஜீவன் அங்க இருக்க வாய்ப்பு இல்ல. நித்திய ஜீவன் இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன அந்த இடத்துல வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரியே, அப்ப நித்திய ஜீவனுக்கு நம்மளா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். ஆனா நித்திய ஜீவன்கிறது நமக்கு எப்ப கிடைக்க போகுது? சபைக்கெல்லாம் இந்த அழியாமை பெறும்போதுதான். ஆனா இப்ப நம்ம ஜீவனுக்கு பாத்திரராயாச்சு, ஆனா நித்தியமா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணப்படல. அப்ப ஒரு இந்த ஒரு டெஸ்ட்ல பைனல் வரைக்கும் நம்ம நின்னு ஜெயிச்சு சகோதரங்களை குறையாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அழியாமை நித்திய ஜீவனை நம்ம என்ன பண்ண முடியும், பெற முடியும். ஓகே, அப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்துல அன்பு சிறிதளவு குறைந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். ஓகே, இப்போ நமக்குள்ள ஏன் இந்த அன்பு குறைதல் ஏற்படுது? சபைக்குள்ள இந்த அன்பு குறைதல் ஏன் வரணும் பாருங்க. இப்ப உலக ஜனங்களுக்குள்ள அன்பு குறைதல் வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள எல்லா விதமான சாத்தானுடைய துர்க்குணங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அவங்கள ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ரேஷன் கடையில பாத்திருப்பீங்க, அந்த கூட்ட நெரிசல்கள் அவங்க சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் எல்லா விதமான காரியங்களும் சொத்து தகராறு நிலத்தகராறு, அப்புறம் அண்ணன் தம்பி பகை, அப்புறம் அப்பா மகன் பகை, இன்னைக்கு எவ்வளவு கேஸ் நம்ம வித்தியாசமா நம்ம டிவியில பாக்குறோம், அப்புறம் பேப்பர் நியூஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம். எல்லாத்துக்குமே ஆணிவர் எங்க இருக்குன்னா சுயநலம். அன்புக்கு நேர் ஆப்போசிட் என்னன்னு சொல்லலாம், என்ன சொன்னாங்க, இந்த சுயநலத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் என்னதான் இருக்கும், பகை சுயநலங்கள் வெறுப்பு இருக்கும். ஆனா தேவனை அறிந்து, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதிமானாக்கப்பட்ட சொற்ப ஜனங்கள் இருக்கிற இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள ஏன் பகை வருது? அப்ப நாம ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பிசினஸ் பண்றோமா, ஏதாவது தொழில் பண்ணிட்டு நமக்கு சொத்து தகராறு இருக்குதா, அல்லது குடும்ப தகராறு ஏதாவது இருக்குதா, அல்லது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, அல்லது பிசினஸ் ஏதாவது பார்ட்னர் ஆகிட்டு ஏதாவது சண்டை சச்சரவு நமக்கு இருக்குதா, அப்படி எந்த ஒரு விதத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு இல்லையா, எதனால நமக்குள்ள பகைமை ஏற்படுது? நம்ம மேல பார்த்தாலே ஆன்சர் தான், எங்க அன்பு குறையுதோ அங்கதான் பகை உண்டாகும். உலக ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம அன்பின் பிரமாணத்துக்கு இசைய நடக்க வந்திருக்கிறோம், ஆனா என்ன பண்றது இல்ல, நம்ம அன்பு மனதால செலுத்துறது இல்ல. அன்புல குறைஞ்சவர்களாக நாம இருக்கும் போதுதான் அந்த ஒரு அந்த பகைமை நமக்குள்ளையும் அங்க உருவாகுது. மாறாக வேற விதமான சண்டை சச்சரவுகள் அதிருப்திகள் நமக்குள்ள வர்றதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இல்ல. எந்த இடத்துல சகிப்புத்தன்மை இல்ல, எந்த இடத்துல விட்டு கொடுத்தல் இல்ல, எந்த இடத்துல தீமைக்கு தீமை நம்ம செய்யறோம், அங்கெல்லாம் பகைமை உண்டாயிரும். அப்போ நமக்குள்ள பகைமை உண்டாகிறதுக்கு இந்த மாதிரியான அன்பு குறைதல் தான் காரணம். அதுக்கு முக்கிய ரீசன் இன்னொன்னு என்னன்னு சொல்லும் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, 4 அதிகாரம் யாக்கோபுல 1 வசனம்.
உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா?
என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சபை சகோதர சகோதரிக்குள்ள இங்க வந்து உங்களுக்குள்ளேன்னு சொல்றது நம்ம வேற யாருக்கு எடுக்க கூடாது, நமக்கு மாத்திரமே. உங்களுக்குள்ளே சண்டைகளும் சச்சரவுகளும் ஏன் வருதுன்னு சொல்லும் போது உங்கள் அவயங்களில் போர் செய்கிற சரீர இச்சைகளினாலே வருதுன்னா, இப்ப நம்ம இந்த வசன பகுதியை கொஞ்சம் தியானிச்சு பார்க்கணும். அது என்ன, அவயங்களில போர் செய்கிற இச்சைகளினால். அப்ப நம்மளுடைய அவயங்களோட யார் போர் செஞ்சிட்டு இருக்கிறா இன்னைக்கு? நம்ம சிந்தையில உருவாயிச்சிருக்கிற புதிய மனுஷன், தேவனுடைய பரிசுத்த ஆவினால் உருவாக்கப்பட்ட புதிய மனுஷன், பல பாவங்களால பல வருடங்களாக பழக்கு வைக்கப்பட்ட சரீர இச்சையோட என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ போராடி, சரீர அவயங்களில காணப்படக்கூடிய அந்த இச்சைகளோட புது மனுஷன் எதிர்த்து போராடுறா. அந்த சரீர அவயங்களுடைய இச்சைகள் மேற்கொள்ளும் போதுதான் அந்த இடத்துல நமக்கு என்ன வருது, சண்டைகள் நமக்குள்ள வருது. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சரீர அவயங்கள்ல என்னென்ன இச்சைகள் போராடுறோம், இந்த வாய், நம்ம நாவு ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்கோம், அதிகமாக பொய் பேசியிருக்கோம், அதிகமாக மற்றவங்களை குறிச்சு புறம் பேசியிருக்கோம், அதிகமாக அசுத்தமான வார்த்தைகள் பேசியிருக்கோம், இந்த கண் அதிகமா என்ன பண்ணிருக்கோம், சினிமா பார்த்துச்சுங்களா புரியுங்களா, நீங்க சிந்திச்சு பாக்கணும். இந்த கால் அதிகமான தீங்குகளை செய்யறதுக்கு விரைந்து ஓடிச்சு, இந்த கையை நிறைய அசுத்தம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, ஒருவேளை லஞ்சம் வாங்குற பழக்கம் வந்தா லஞ்சம் வாங்கியிருக்கோம், ரவுடியா இருந்தா யாரையாவது அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அல்லது சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது சிகரெட் அந்த விரல வச்சிருந்திருக்கும், ட்ரிங்க்ஸ் பண்றவங்க கையில என்ன பண்ணிருக்கோம் அது அந்த கிளாஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் என்ன விஷயத்துல நம்ம பழக்கப்படுத்திருந்தோம், பழைய மனித சுபாவத்தை அவயங்கள் எல்லாம், இந்த அவயம் முழுவதும் இந்த அவயத்துக்கு ஒரு 30 வயசு அப்படின்னு சொன்னா அந்த 30 வயசும் அதுல எதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பழைய மனிதனுடைய ஸ்பாவம் தான் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்குள்ள எதனால சண்டைகள் வருதுன்னு சொல்லிட்டு அந்த யாக்கோபு சொல்றாரு அப்படின்னா,
உங்கள் அவயங்களிலே போர் செய்கிற சரீர இச்சைகளினாலே சொல்லும் போது எதனால அந்த போராட்டமே அங்க வருது அப்படின்னா, புது மனுஷன் ஒரு சிந்தையில சின்ன அளவில் உருவாகும் போது சரீரம் பழைய பல பாவங்களால கெட்டு பலவிதமான பழக்கங்களுக்குள்ளாக அது என்ன ஆச்சு, அடிமையா இருந்துச்சு இல்லைங்களா. உடனடியாக அந்த சரீரத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் ஒருவர் நமக்கு விரோதமா பேசினா பதிலுக்கு பேசணும்னு தோணும். அப்ப அந்த இடத்துல சரீரத்துல என்ன உண்டாகுதுங்க, இச்சைகள் போர் செய்யுது அந்த இடத்துல. சட்டில் நமக்கு யாராவது விரோதமா பேசிட்டாங்கன்னா அவரை பத்தி இன்னொரு இடத்துல போய் பேசணுங்கிற சிந்தை வருது இல்லைங்களா. அப்ப அந்த காது இன்னமும் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு பக்குவப்படல. அப்ப அந்த நாவு இன்னும் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு ரெடியாகல. புறம் பேசுறதுக்கு இந்த கால் வேகமா ஓடுது இன்னமும் சரிங்களா. இந்த கண்ணு இப்ப நம்ம துணி தரிச்சு போய் சினிமா தியேட்டருக்கு டிக்கெட் எடுத்து போய் படம் பார்க்க மாட்டோம், ஆனா ஒரு பஸ்ல ஏறும் போதோ அல்லது வீக்லியோ அந்த கண் என்ன ஆயிடுதுங்க, கொஞ்ச நேரம் புது மனுஷன் போராடி பார்ப்பாரு, சரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு தான் ஜாஸ்தி, நீங்க போங்க படம் பாருங்கன்னு சொல்லிட்டு புது சிந்தை என்ன பண்ணிடும், விட்டுருது அந்த இடத்துல. அப்போ எதனால உங்களுக்குள்ள, இது வந்து சண்டை விஷயத்துக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பழைய மனித சுபாவத்துல எல்லாத்துலயும் எடுக்கலாம். எதனால உங்களுக்குள்ள சண்டைகள் வருது அப்படின்னா, விட்டு கொடுத்தல் இல்ல, அங்க அன்பு முழுவதுமாக குறைஞ்சிருச்சு. அன்பு முழுவதுமா குறையும் போது பழைய மனிதனுடைய அந்த சரீர அவயங்களை நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், அந்த இடத்துல திருப்திப்படுத்த நினைக்கிறோம். உண்மையான அன்புக்குள்ள நம்ம இருக்கணும்னா எப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தையும் லிட்டரலா நம்ம காட்டணும். யாருக்குள்ள, சகோதரனுக்குள்ள. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெளியில இருக்கிற மனுஷர் யாராவது ஏதாவது பேசிட்டா பொறுத்துக்குவோம். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்ற காலம் இருக்கு, அவங்களுக்கு இப்போ சத்தியம் தெரியாது, பரவாயில்ல திட்டிகிட்டே இருக்கட்டும், நம்மளை பத்தி ஏதாவது விரோதம் பேசிட்டா பேசிட்டே இருக்கட்டும் விட்டுருவோம். ஆனா நம்ம கூட உடன்படிக்கை செஞ்ச ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டாலோ செஞ்சிட்டாலோ நமக்கு மன்னிக்கிற மனப்பக்கம் வர்றதில்லை. காரணம், இவருக்கும் சத்தியம் தெரியும்ல, இவரும் உடன்படிக்கை பண்ணிட்டாருல, இவரு எப்படி எங்க வீட்டுக்கார சொல்லலாம், இவரு எப்படி என்னைய சொல்லலாம், வந்துருதுங்களா விஷயம். என்னன்னா, அந்த சரீரத்துல போர் செய்கிற அவயத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க மேலும் மேலும் நம்ம ஹார்பிக்ஸ் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறோம். மாறாக புது சிருஷ்டி எப்படி இருக்கணும்னா, மண்ணு மாறி இருக்கணும், மண்ணுமானு தப்பா எடுத்துறாரு. எந்த விதமான சூடு சுரணைகளும் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படித்தான் சொல்லணும், சுருக்கமா சொன்னான், சூடு சுரணைகள் இருக்க கூடாதுன்னா அறிவு இல்லாம மந்தமா புத்தியில இருங்கன்ற அந்த மீனிங்ல சொல்ல வரல. தீமைக்கு தீமைங்கிற விஷயத்துல நமக்கு சூடு சுரணை வேண்டாம் சரிங்களா. அப்போ எதிர்பேசுறதுக்கு எதிர்பேச்சு வேண்டாம், புறம் கூடுதல் நமக்குள்ள வேண்டாம். இன்னமும் சுருக்கமா சொன்னா, இந்த சிந்தையில ஒரு சகோதரனை குறிச்சோ சகோதரியை குறிச்சோ தவறான அபிப்பிராயமே நமக்குள்ள வரக்கூடாது. அது வந்தது அப்படின்னா, அந்த துளியாக உருவாக்கக்கூடிய புது சிந்தைய சரீரங்கள்ல போர் செய்கிற இந்த அவயங்கள் என்ன பண்ணிடுது, மேற்கொண்டு. ஆனா சகோதரர் ரசல் அங்க சொல்லும் போது இதுக்கு வந்துட்டு சரீர அவயங்கள் மாத்திரம் முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. சரீர அவயம் துணிகரிச்சு போய் எங்கேயும் பண்றது இல்ல, எங்க டிக்கெட் எடுத்துட்டு போய் படம் பாத்துருவோமா தியேட்டர்ல உட்காந்து. அப்ப அங்க என்ன பண்றோம், நம்ம சரீரத்தை மேற்கொள்றோம் ஓரளவுக்கா, ஆனா பலவீனங்கள் தான் நம்ம தவறோம். அதனால நமக்குள்ள அன்பு குறையுது அப்படிங்கறதுனால சண்டை வருதுங்கிறதுக்காக சரீரத்தை மாத்திரம் குறை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்க முடியாது. பழைய சிந்தையும் இருக்கு, இப்ப புது சிந்தை உருவாகிக்கிற மாதிரி பழைய சிந்தரை நம்ம என்ன பண்ணிடுறோம், சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணிட்டே வரும், சில விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்போது அதுவும் கூட இந்த பகைமைக்கும் கசப்புக்கும் வழிவகுக்கும் சரிங்களா. அப்போ பலவீனத்துல சரீரம் அந்த ஸ்பாட்ல தவறும் போது அந்த நேரத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும் போது எந்த சூழ்நிலையில பாவம் பண்றோங்கிறதையும் தேவன் பாக்குறாரு, நமக்கு இரக்கம் செய்யறாரு. இப்ப பஸ் பிரயாணத்துல டிவி தவிர்க்க முடியாத சூழ்நிலை சில நேரத்துல பாத்துறோம், அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம கால் விரைந்து ஓடி போய் சினிமா தியேட்டர்ல உட்காந்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்த துணிகரம் வேற, இந்த ஸ்பாட்ல ஒரு பத்து நிமிஷம் நம்ம கண்ணு போனதனுடைய துணிகரம் வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு இல்லையா. அப்போ ஒரு சிந்தையை, புது சிந்தையை பழைய மனுஷனுடைய சரீரவையை மேற்கொள்ளுதுன்னா பலகீனத்துல மேற்கொள்றத பத்தி அந்த இடத்துல பேசல. பிரதர் ரசல் என்ன சொல்றாங்கன்னா, சிந்தையோட சேர்த்து வச்சுட்டே இருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் மிகப்பெரிய துணிகரம். அது போலதான் சகோதரர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன குறைபாடுகளை கூட சிந்தனையில சேர்த்து வைக்காதீங்க. அதனாலதான் என்ன வருது அங்க, சண்டை பகைமை வருது. மனம் விட்டு பேசும்போது ஒருத்தர் மேல அதிகப்படியாக அன்பு வந்துடும் சரிங்களா. இப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, சத்ருவையும் சிநேகியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாமே அடங்கியிருக்கு. நமக்கு சத்ரு யாரு தான், என்ன சார் நம்முடைய சத்ரு யாரு, நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் நமக்கு சத்ரு. எப்படி நம்ம சகோதர சகோதரிகள் நமக்கு சத்ருன்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தருக்கு யார் சத்ருவா இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் யாரு, அவருக்கு சொந்த அண்ணன் தம்பி இல்லைங்களா, அவருக்கு சத்ருவா இருந்தாங்களா இல்லையா, அவ்வளவு தூரம் அவர் கையில அவ்வளவு நன்மையை வாங்கி கொண்ட ஜனங்களே தான் என்ன பண்ணாங்க, அவரை கொலை செஞ்சாங்க. இப்போ அதோட இன்னொரு நெருக்கமான ஒரு சகோதரன் சொல்லலாம், அவருக்கு சத்ருவா இருந்த சகோதரன் யாருங்க, யூதாஸ் அண்டாரா. நம்ம வீட்டிலேயே நமக்கு சத்துரு சரிங்களா, உடன்படிக்கை செஞ்ச வகுப்பாருக்குள்ளேயும் கூட இன்னொரு உடன்படிக்கை செய்த வகுப்பாரு கூட சத்ருவா என்ன பண்ணலாம், இருக்கலாம், துரோகம் கூட செய்யலாம். அல்லது பேதுரு செஞ்ச மாதிரி தெய்வீக திட்டம் தெரியாம அதிகப்படியான அன்புல கூட என்ன பண்ணலாம், தடை பண்ண வரலாம். அவர் பண்ணார் பாத்தீங்களா, இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாது. அப்பாலே போ சாத்தானு சொன்னார் பேதுரு. ஏன்னா மரணமே சம்பவிக்க கூடாதுன்னா உயிர் தேர்தல் யாருக்குமே இல்ல. அந்த ஒரு விஷயத்தையே அன்புல வந்துட்டு பேதுரு என்ன பண்ண பார்த்தாரு, தடை பண்ண பார்த்தாரு. அப்ப கர்த்தர் சொன்னாரு, அப்போ நம்ம சகோதரர்களுக்குள்ள ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க, நம்ம கூட பலவீனத்துல நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பாங்க சிலர். அது வந்து இடரல், ஜஸ்ட் இடரல், அது வந்துட்டு துரோகமாகாது. ஆனா துரோகம் செய்யற வகுப்பாரு கூட நம்ம கூட இருப்பாங்க, ஏன்னா இறுதி வரைக்கும் இருந்தாரா யூதாஸ். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, கடைசி வரைக்கும் முத்தத்தினால் காட்டி கொடுக்கிற கடைசி செகண்ட் வரைக்கும் முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாங்கிற வார்த்தையை தான் கேட்டாரு. நம்மளால என்ன பண்ணிருப்போம், ரெண்டா கூட இருந்து குளிப்படிச்சுட்டேடான்னு சொல்லிட்டு நம்ம கையில எது இருந்திருந்தாலும் எடுத்து என்ன முத அடி அடிச்சு நான் அதுக்கப்புறம் செத்து போனா பரவாயில்ல, இவனை முதல்ல ஏன்னா கூடவே இருந்து குளிப்பறிச்சுட்டான்னு சொல்லிட்டு முதல்ல அந்த காட்டி கொடுத்தால காலி பண்ணிட்டு நாம அதுக்கப்புறம் போய் இந்த மரணத்தினை வாங்கிக்குவோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, ரொம்ப ஏக்கத்தோட பலவீனமா பார்த்துட்டு அந்த நேரத்துல யூதாச பார்த்து இறக்கத்தோட கேட்டாரு, முத்தத்தினாலா காட்டி கொடுக்குறீங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா நம்ம கூடையே பந்தி இருக்கிறவங்க கூட நமக்கு துரோகமே செஞ்சாலும் சத்ருவே சிநேகிக்கக்கூடிய அன்பு அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்தணும். இறுதி வரைக்கும் யூதாஸ் மேல அவர் என்ன பண்ணலங்க, காட்டவே இல்ல. அந்த யோவான் கேட்கப்ப கூட யாரு இதுல உங்களுக்குள்ளே சொல்றீங்களா, யாரும் கேட்கப்ப கூட இந்த அப்ப துணிக்கை யார் கையில தூய்த்து கொடுக்கறனோ அவர்தான் சொல்லிட்டு குழு வச்சுட்டு யோவானுக்கு மாத்திரம் கேட்கற மாதிரி சொன்னாரு. தவிர மத்த எல்லாரு முன்னாடியும் அவர் பப்ளிக் பத்தி தேவைப்படுத்தல யூதாஸ். நீ செய்யறத சீக்கிரமா செய், ஏன்னா தேவனுடைய திட்டத்துல நீ இருக்கிற செய்யு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துல அமைதியா இருந்ததான் பாக்குறோம். அது போல தேவ அனுமதியோட நமக்குள்ளேயும் சகோதரர்களுக்குள்ள அநேக டெஸ்டிங் உண்டு, நிறைய வரும். எந்த ஒரு இந்த ஒரு பரீட்சையில ஜெயிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சபையாக முடியும். அதான் பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் குறை உண்டானா அவங்களுக்கு மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை ஸ்பாட்லயே தீர்த்துட்டு போயிட்டா பகமே நமக்குள்ள வளரவே வளராதான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க எப்படின்னு தெரியல, இப்ப எங்க சபையில எல்லாம் எல்லாரும் படிச்சவங்க கிடையாது, உதாரணத்துக்கு நானா படிக்கல. இது போல எல்லாருமே நிறைய படிச்சவங்களும் இருக்கிறாங்க, சுத்தமா ஸ்கூல் பக்கமே போகாதவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப எழுத்துனால என்னன்னு தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணிக்குவாங்க, கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கூச்ச சுபாவத்தை கூட அதிகமா படிச்சவங்களோட உட்கார மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பேசுறதுக்கு சங்கடப்படுவாங்க, இப்படிதான் இருந்தாங்க. நான் இடையில சத்தியம் கேட்க அவங்க ரிலீஃப் ஆனாங்க. என்னன்னா நமக்குள்ளதான் தேவன் பணக்காரங்களையும் வச்சிருக்கிறார், ஏழைகளையும் வச்சிருக்காரு, அறிவாளிகளையும் வச்சிருக்கிறார், அறிவு இல்லாதவங்களையும் ஏற்படுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா ஒரு ஒருமைப்பாடு வரணும், நமக்குள்ள ஒரு ஒன்னஸ் காணப்படணும். இங்க இங்க இருந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. யாரு இருக்கிறவங்க இல்லாதவங்களை ஏவனமா நினைச்சிடக்கூடாது, இல்லாதவங்க குறைவான மனப்பான்மைக்குள்ளையும் போயிடக்கூடாது. ஒரு ஒருமைப்பாடு எல்லாருக்குள்ளயும் காணப்படணும் இல்லைங்களா, அதுக்காக தான் தேவன் எல்லாத்தையுமே சபைகளை அனுமதிச்சிருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு சுத்தமா ஒரு வறுமையில இருக்கக்கூடிய ஒரு ஏழை, ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு ரேஞ்சில உள்ளவங்க சபையில இருக்கிறாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய எல்லா விதமான நடத்தைகள், அவங்களுடைய பேச்சு எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க, உங்களை பார்த்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே போக போக நாளடைவுல இந்த கூச்ச சுபாவம் இவங்க மேல பகையாயிடும். சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா, எப்படின்னா இவங்க செய்யற ஒவ்வொரு அசைவுகளும் இவங்களை குற்றப்படுத்துற மாதிரி அவங்க நினைச்சுவாங்க, புரியுதுங்களா. தாழ்வு மனப்பான்மையை ஒருத்தரோட மனசு விட்டு பேசும்போது தான் உண்மையாக அவங்க பணப்பகட்டோட நடந்துக்கிறாங்களா, அல்லது உண்மையிலேயே இவங்கள்ட்ட கிறிஸ்துவ அன்பு காணப்படுதான்னு இந்த இல்லாதவங்களும் இருக்கிறவங்களும் நெருங்கும் போதுதான் தெரியும். அதே மாதிரி படிக்காத நம்மள மட்டும் தட்டுறாங்களா, அல்லது இவங்க படிச்ச பகட்டோட இருக்கிறாங்களாங்கிறது படிச்சவங்களும் படிக்காதவங்களும் நெருங்கி பழங்கும் போதுதான் தெரியும். மாறாக இவங்க அவங்கள பார்த்துட்டு ஒதுங்கி குற்ற உணர்வோட தாழ்மையோட ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்கன்னா அங்க ஒருமனைப்பாடு வராது. நாளடைவுல தேவன் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு இருப்பாரு, அவங்க அறிவுலையும் படிப்புலையும் என்ன வளர்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க தப்பானவங்களே நம்மளை பார்க்க வச்சு நமக்குள்ள என்ன ஆயிடும், அந்த பகமை இப்படித்தான் உருவாகுதாமா. நான் சொல்ற விஷயம் சீரியஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மனம் விட்டு பேசாத இடத்துல, சரியான ஐக்கியம் இல்லாத இடத்துல, சரியான அன்பு இல்லாத இடத்துல, சகோதர சகோதரிகள் சரியான முகம் கொடுத்து கூட பேசிக்காம வர போக இருக்கிற இடத்துல அன்பு இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளாம் யாரு, ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் சொல்லும் போது ஒரு மணி நேரம் வந்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் சப்ஜெக்ட் கேட்டுட்டு அதை அப்படியே இந்த மாசம் குடியோட விட்டுட்டு போறதுக்காக நாம இங்க வரல. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தேசனுடைய சாயலை அடையறதுக்கு. அந்த சாயல் எப்படி கிடைக்கும்னா குரூப்பா கூடி இருக்கிற இடத்துல ஒருத்தரோட ஒருத்தர் விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுனால மனம் விட்டு பேசுறதுனாலதான் என்ன வரும் நமக்குள்ள அந்த ஒன்னஸ் வரும். ஏன்னா இங்க நம்ம இப்படி சில மனசுதாபங்கள் சில குழப்பங்களோட இருந்தோம் அப்படின்னா ராஜ்யத்துல கர்த்தருடைய சரீரவயமா எப்படி அங்க பட்டு போய் ஒன்னா இருப்போம். அதிகம் படிச்சவர் இருக்காரு நான் கிறிஸ்துவின் சரீரவயமா சேர மாட்டேன்னு சொல்ல முடியுமா இல்லைங்களா? இல்ல அதுல பணக்காரர் இருக்காரு இல்ல ஏழை இருக்காரு நான் போய் சேர மாட்டேன். அப்படிப்பட்டவங்க சபையாகவே என்ன பண்ண முடியாது. இது வந்துட்டு இல்லாதவங்க இருக்கிறவங்க அறிவாளிகள் அறிவில்லாதவங்கிற ஒரு அந்த ஒரு பிரிவினை இங்க கிடையாது. எல்லாரும் ஒரே தான், எல்லாம் ஒரே ரேஞ்சில தான். கட்டர் நம்மளை பாக்குறதுனால தான் இங்க கொண்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. ஞானியை வெக்கப்படுத்தும்படி இன்னமும் சொல்ல போனா எல்லாருமே நம்ம பைத்தியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லாம் பைத்தியங்கள்னு சொன்னா பைத்தியம் இருக்கிறதா எப்படி இருக்கும்? ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் பைத்தியத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரு நீதிமானாக்கி. பைத்தியம் இருக்கிறடா சமாதானமா இருக்குமா? என்னத்தையாவது இழுத்து போட எதையாவது போட்டு இழுத்து கொட்டி விட அது பண்ண இது பண்ண சண்டை போடுங்க அப்படித்தான் இருக்கும். நம்ம பக்குவப்படுற வரைக்கும் பைத்தியம் அப்படித்தான் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துல போய் சேர்ற வரைக்கும் இந்த பைத்தியம் பைத்தியமா தான் இருக்கும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பைத்தியமா எப்படி நம்ம சகோதர சகோதரிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பலவீனமா பார்க்கணும். எது செஞ்சாலும் நம்ம சகோதரன் தானே பேசினார் பரவாயில்ல ஓகே. அவர் மூலமா கர்த்தர் நமக்கு ஒரு கேரக்டர் வளர்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. ஒரு மைண்டோட நம்ம பார்க்காம போறதுனால இந்த ஒருமனப்பாடு மனம் விட்டு பேசாததுனாலதான் என்ன வந்துருது பாத்தீங்கன்னா அந்த பகமை உருவாகுது. இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. நீங்க லூக்கா 6:26 வசனம் படிங்க. கர்த்தர் இங்க முன்னாடி ஒரு வார்த்தையை வச்சுட்டு சொல்றாரு பாருங்க. எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்போ இது வரைக்கும் சத்துருக்களை சிநேகிக்கல அப்படின்னா நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கல அப்படின்னா நம்ம யாருக்கு செவி கொடுக்கல? கர்த்தர் என்ன ஒரு வார்த்தையை வச்சுட்டு வைக்கிறாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவங்களா உண்மையிலேயே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க கேட்டுக்கங்க. நான் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க. சத்துருக்கள் சபையார் தான். நம்மளை சபிக்கிறவங்களும் கூட யாரா இருக்கலாம், சில நேரத்துல சபையாராவே இருக்கலாம், சில பக்குவப்படாதவங்கள நமக்காக தேவன் என்ன பண்ணலாம் அனுமதிக்கலாம். இது இருக்கும்போது அன்பான சகோதர சகோதரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேரக்டர் என்னன்னா எந்த விதமான அதிர்த்தியான சூழ்நிலைகள்லயும் எந்த விதமான மனக்கசப்புகள் வந்தாலும் ஒருத்தர் மேல தவறான ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ள ஏற்பட்டா உடனடியாக நேரடியாக அந்த சகோதரன் போய் என்ன பண்ணுவோம், அந்த சகோதரிட்ட என்ன பண்ணுவோம், ஓப்பனா பேசி நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க அப்படி இல்லை நமக்குள்ள அந்த மாதிரி விஷயத்த வளர விட வேண்டாம் அன்பு கெட்டு போயிட்டு உடனடியாக புது சிருஷ்டி சிவேரா என்ன பண்ணணும் ஆக்சன் எடுத்து மனம் விட்டு ஒருவரோட பேசணும். ஆதி அப்போஸ்தலர் சபையில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நீங்க படிங்க. கொலோசியர் 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கன்னா யாருக்குள்ள? நமக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கன்னா அப்ப பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளும் பொய் மட்டுமா? அப்ப இந்த வசன பகுதியை நம்ம எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ஒளிவு மறைவு இல்லாதிருங்கள் அப்படி போட்டு அந்த வசனத்தை படிச்சுப்பாரு. ஒருவருக்கு ஒருவர் ஒளிவு மறைவு செய்யறதுதான் பொய் சொல்றது. பொய்னா என்னங்க? எங்கிட்ட இருக்குதுங்கிறத இல்லைன்னு சொல்றது, இல்லைங்கிறத இருக்குன்னு சொல்றதுதான் பொய். அப்ப இந்த வசன பகுதி என்ன பேசுது அப்படின்னா பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நீங்க கலந்து போடணும். அதுக்கு முன்னாடி நீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. பொய் மாத்திரம் பழைய மனுஷனுடைய செய்கைகள் இல்ல, சகல விதமான ஒளிவு மறைவுகளும் பழைய மனுஷனுடைய காரியம். அப்ப ஒளிவு மறைவுகள் சகல விதமானதுன்னா நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை பிற இடத்துல பகிர்ந்துக்கிறது இல்ல, நம்மளுடைய வறுமைகளை பிற இடத்துல சொல்றது இல்ல, நம்மளுடைய குறைகளை சொல்றது இல்ல, மனம் விட்டு பேசாத நிலையும் கூட என்னதான் ஒளிவு மறைவு தான். ஏன்னா நமக்குள்ள இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவருக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது, ஒருவர் ஒரு சிக்கல்ல இருக்கிறார், அவருக்காக பிரேயர் பண்ணத்தான் அந்த ஒரு சிக்கல் நீங்கும். அந்த ஒரு பாவம் ஒருவேளை சில பாவங்கள் சிலரை ஆட்கொண்டிருந்தா அவங்க நெருக்கமான சகோதர சகோதரிகளை பகிர்ந்து கொண்டு எனக்காக பிரேயர் பண்ணுங்க, அப்படின்ட்டு சில சிக்கல்கள் நீங்க சபையார் எல்லாரும் பிரேயர் பண்ணா தானே அந்த செபம் கேட்கப்பட்டு அவங்க சீக்கிரம் ரிலீஃப் ஆக முடியும். அப்ப பொய் சொல்றதுனா என்னங்க, பழைய மனிதனுடைய பழைய மனிதனுடைய சுபாவத்தையும் விடுறதுன்னா என்னங்க, ஒளிவு மறை பழைய மனுஷனுக்குள்ள இருந்துச்சு முதல்ல, இப்ப சபையா வந்துட்டீங்க உங்களுக்குள்ள அது இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஒளிவு மறைவு இருந்துட்டாலே சபைக்குள்ள சமாதானமோ ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கொள்ளவோ முடியாது. ஒளிவு மறைவு யார் அதை எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, அனனியா சப்பிரால் சொல்லிட்டு ரெண்டு கணவன் மனைவி இருந்தாங்க இல்லையா, அப்போ சில நடவடிக்கைகள்ல 5:1-3 படிங்க.
அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அதை மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணி ஆட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பெய்தல் அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கிறதல்லவோ, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்டவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேட்ட
பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் பொய் சொன்னாய் முதல்ல படிங்க, வசனம் படிங்க. அந்த வசனம்,
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி.
பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்றதுனா என்னங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்றதுனா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம செய்யற ஒவ்வொரு குற்றங்களுமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமானதுதான். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு வேற விதமா செயல்பட்டவங்கனாலே பரிசுத்தாவிக்கு விரோதமான, இந்த இடத்துல பேதுரு சொல்லக்கூடிய பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செஞ்சதா அந்த அனனியாட்ட சொல்றாருன்னா என்ன? அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதி சபையில தேவன் எதுக்கு தன்னுடைய பரிசுத்தாவி கொடுத்திருந்தார்? ஆதி சபையில இல்ல, இப்ப வரைக்கும் சபைக்குள்ள தேவன் எதுக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார்? அவருடைய ஆவி கொடுக்கலைன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியாது. இல்ல பரிசுத்தாவி ஜென்ரலா எதுக்கு கொடுக்கிறாரு, ஒருத்தர் ஒரு ஆன்சர் சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச சொல்லலாம். பரிசுத்தாவி தேவன் என்ன என்ன நோக்கத்துக்காக நம்ம கொடுத்திருக்காரு? சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் கடைசியா சொல்லலாம், தேவனை யாருன்னு அறியணும்னா பரிசுத்தா அறியணும், குமாரனை அறியணும்னா அவருடைய திட்டத்தை அறியணும்னா எல்லாத்துக்கும் பரிசுத்தா அறியணும். எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான ஒரு விஷயம்
என்ன,
ஆளுகை செய்ய, அது வந்துட்டு நம்ம மகிமையில இப்போ அது ஆளுகையை நம்ம போறது இல்லையே. இப்ப நமக்கு எதுக்கு பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறாருன்னா நம்மளுடைய கேள்வி. இப்ப நமக்கு எதுக்கு பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. தெய்வீக திட்டம், தேவனை அறிகிற அறிவு, இதெல்லாம் ஓகே. இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் என்னில் ஒன்றா இருக்கணும். ஜெபத்துல என்ன சொல்றாரு, பிதாவே, நாம் இருவரும் ஒன்னா இருக்கிறது போல நீர் எனக்கு கொடுத்த இவங்களும் ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, பரிசுத்தாவி தேவை. இப்போ அப்பாவுடைய சிந்தனையை கர்த்தரா இயேசு கிறிஸ்து முழுவதும் புரிஞ்சு அதன் பிரகாரமே நடந்தான்னா அங்க அவங்களுக்கு என்ன வழிநடத்துதல் இருக்கு? இடையில தேவனுடைய பலன், தேவனுடைய ஆவி கர்த்தரிடத்துல முழுவதுமா தங்கி இருந்ததுனாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சு, முற்றிலும் அப்பாவுடைய சிந்தைய வெளிப்போன முடிஞ்சிச்சு. இப்போ அதே போல குமாரனும் பிதாவும் ஒரே சிந்தையா இருந்து செயல்படுறாங்க, ரெண்டுலயுமே பிரிவினை காணப்படல. பாருங்க, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர தாமாக எதுவுமே செய்ய மாட்டார்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பிதா குமாரன் செய்ய சபை என்ன காண்கிறோமோ அதைத்தான் நாமளும் செய்யணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அந்த ஒன்னஸ் நமக்குள்ள வரணும், அந்த ஒற்றுமை நமக்குள்ள வரணும், நமக்குள்ள என்ன வேணும், இப்போ பரிசுத்தா வேணும். இப்ப பாருங்க, ஒவ்வொருவருமே இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறதுனா, இப்ப ஒரு பிரதரை நம்ம இன்னொரு பிரதர் என்ன ஒன்னா இருக்கிறதுனா எப்படின்னா, இந்த பிரதருடைய சிந்தைய இந்த சிஸ்டர் பிரதிபலிக்கிறது இல்ல, மாறாக அந்த பிரதருடைய சிந்தைய அந்த சிஸ்டர் பிரதிபலிக்கிறது இல்ல, அங்கு குளறுபடியாக. ஏன்னா இப்ப நம்மளுடைய சிந்தனை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ண நம்மளும் விழுந்து போனவங்க அவங்களும் விழுந்து போனவங்க. சபைக்குள்ள ஒருமைப்பாடு எப்படி வரும்னா, தேவனுடைய ஆவி குமாரன் மூலம் வர்றதுனால. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கிறிஸ்து தனிப்பட்ட முறையில உருவாயிட்டு இருக்கும் போது அந்த ஒருமைப்பாடு வந்துருதா? புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில நம்மளுடைய குவாலிட்டிய யாரும் அன்பு செய்ய முடியாது. ஆனா பிதா குமாரனுடைய அந்த ஒரு குணலட்சணம் தான் நம்மளே என்ன பண்ணும், தேவ ஆவிதான் நமக்குள்ளயும் பூரணமான ஒரு அன்பை கொடுக்குது. அப்ப அந்த ஒருமைப்பாட்டுக்காகத்தான் பரிசுத்தாவி முக்கியமாகவே தேவனங்க ஆதி அப்போஸ்தலர்கள் சபையில கொடுத்திருந்தார். இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் எதுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரும் ஒரே சிந்தையா இருக்கணும். எப்படின்னா, ஒரே தேவன், ஒரே குமாரன், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு. அப்ப நமக்குள்ள என்னன்னா இருக்கணும், இன்னமும் ஒரே ஒற்றுமையும் இருக்கணுமா இல்லைங்களா? இந்த விசுவாசத்துக்குள்ளாக இருக்கிறவங்க ஒரே தேவனை உடையவங்க, சிந்தையிலையும் எப்படிதான் இருக்கணும், ஒரே ஒருமைப்பாளோட இருந்து ஒவ்வொருவருமே கிறிஸ்துவோட குணாலட்சணத்தை பிரதிபலிச்சா தான் என்ன பண்ண முடியும், அந்த அந்த ஒரு ஐக்கியம் இருக்கும், அந்த ஒரு அன்பு இருக்கும். அப்ப இந்த ஒருவன சிந்தை எங்க குறைதோ அங்க அன்பு குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த அனனியால் சப்பீரால் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல எல்லாரும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று அந்த பஞ்சம் வரும்போது சமமா போடுறாங்க, இவங்க மாத்திரம் அதுல ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டு பொய் சொல்றதுக்கு ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டிருக்கிறாங்க, ஆனா நல்லது செய்யறதுக்கு ஒருமனப்படல. அதான் பேதுரு கேக்குறாரு, இந்த பொய் சொல்றதுக்கு உங்க ரெண்டு பேருடைய ஆவியும் ஒருமனப்பட்டது என்ன, பரிசுத்தாவிக்கு விரோதமாக இப்படி பொய் சொல்லியிருக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? தேவன் கொடுத்த ஆவி எல்லாரும் ஒருமனப்பாட்டுக்குள்ள ஒரே ஐக்கியத்துக்குள்ள ஒளிவு மறைவில்லாம இருக்கிறதுக்கு அந்த பரிசுத்தாவையும் வாங்கிட்டு இப்படி பொய் சொல்றீங்களே. அப்ப அந்த பரிசுத்தாவி உங்களுக்கு கிடைச்சதனுடைய அந்த நோக்கத்தை நீங்க அவமதிச்சிட்டீங்க, அந்த நேரத்துல நீங்க தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக நீங்க பொய் சொல்லிட்டீங்க, ஒளிவு மறைவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல தண்டனை கொடுக்குற. மாறாக அனனியால் சப்பீராளுக்கு வந்துட்டு ரெண்டாம் மரணம் கிடையாது, அது ஒரு திஷ்டாந்திரமா அங்க நமக்காக ஒரு நிழலாக நடந்த காரியம் தான், சரிங்களா? இப்ப இது போல சபைக்குள்ளையும் ஒளிவு மறைவு சகோதர சகோதரிக்குள்ள காணப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அது ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படணும், ஒருவர் ஒருவர் பகுத்து கொள்ளணும், தன்னுடைய பேச்சுக்களிலும் அவங்களுடைய சிந்தைகளிலும் எல்லா விதமான காரியங்களையும் ஒளிவு மறைவு இல்லாம தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை, தங்களுடைய தொழில இருக்கிற ப்ராப்ளங்கள், தன்னுடைய சரீர பிரச்சனைகளை அதை பகிர்ந்து கொண்டா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும், ஒருத்தருக்காக ஒருத்தர் பிரேயர் பண்ண முடியும். அந்த ஒருமைப்பாடு அனனியால் சப்பீரால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அங்க இல்லாம அவங்களை குறிச்சு அங்க பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நடு ரோட்ல அந்த ஒயிட் கோடு போட்டிருப்பாங்க தார் சாலையில, அதுல வந்துட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் போகாம நடுவுலயே போறக்கூடிய கேரக்டர் அவங்கன்னு சொல்றாரு. யார் பக்கமும் இல்லாம தனிச்சு அவங்க பாட்டுக்கு எந்த பக்கமும் இல்லாத ஒரு நடுநிலையில இருந்த ஒரு கேரக்டரா அனனியா சப்பீரால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்றாரு. அப்போ அது வந்துட்டு எல்லாரும் ஒரே சிந்தையில இருக்கும்போது இவங்க மாத்திரம் அங்க அதனாலதான் மாறுபட்டு செயல்பட்டுறாங்க. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இருந்தா கண்டிப்பா அந்த சிந்தனையில வந்துட்டு பிரிவினை வரக்கூடாது. சிந்தனையில பிரிவினை இல்ல, ஒருமனப்பாட்டு குறையுது அப்படின்னா அங்க அன்பு இருக்காது, அன்புள்ளாத இடத்துல தாராளமா பகை பகைதான் வருவாங்க. இதுதான் பகையினுடைய விளக்கம். சுற்றி முத்தி பார்த்தா ஒருமனப்பாடு இல்ல நமக்குள்ள அப்படின்னா பகை இல்ல, அன்பு இல்லைன்னா அங்க பகை வந்துருது, ஒருமனப்பாடு இல்லைன்னா பகை வந்துருதுன்னு சொல்லிட்டு அங்க நம்ம அன்பான சகோதர சகோதரி பாக்குறோம். மேற்கொண்டு இதுக்கு உண்டான மருந்துகளை நம்ம படிக்கும் போது அதே கொலோசேயர்ல மூன்றாம் அதிகாரத்துல 10-16 வசனங்கள் படிங்க. முதல்ல பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நம்ம கலந்து போடணும், அது ஒரு மருந்து. இரண்டாவதாக இப்ப 10 இருந்து 16 வரை படிங்க, 3
தன்னை சிருஷ்டிதனுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்து சேதனம் உள்ளவன் என்றும் விருத்து சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை.
என்ன சொல்றாரு பாருங்க, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைஞ்சு போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் உங்களுக்குள்ள வரப்போகுது, அதுக்காக தான் புது சிருஷ்டியா நீங்க புது மனுஷனா உருவாக்கி வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்குள்ள கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் தெரிஞ்சா அழைப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு தேவன். அது மாதிரி ஒரு பிரிவினையோட நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கல, எல்லா வகுப்பாரும் நீங்க கலந்து இருக்கிறீங்க, அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இன்னமும் பழைய மனுஷனுடைய சுபாவத்தையும் அதையே நீங்க கடைபிடிச்சிட்டு இருக்காம புதிய மனுஷனா என்னுடைய சாயலை தரிச்சு கொள்ளுங்க. ஏன்னா தேவனுடைய சாயலுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க சொல்றாரு. படிங்க தொடர்ந்து. ஏற்றத்தாழ்வே இல்லன்னு சொல்றாரு, அடிமையும் கிடையாது, சுயாதீனனும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது. படிங்க.
கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீதிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
பாருங்க இந்த 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 ஒரு விளக்கம் எங்க யாருக்காக கொடுக்கிறார், இந்த விளக்கம்லாம் சபைக்குள்ளதாக எல்லாம் நடக்கும், ஒருவர் பேர்ல ஒருவருக்கு குறை உண்டானா, தயவு செய்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல மன்னிங்கப்பா, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, மனத்தாழ்மையை தெரிச்சுக்கங்க, சாந்தத்தை அமைதல உங்களுக்குள்ள உருவாக்கிக்கோங்க. யோசிச்சு பார்த்தா எத்தனை பஸ்கா நம்ம அனுசரிக்கிறோமோ அத்தனை பஸ்காவும் அத்தனை மரணத்தை நம்ம கடந்திருக்கிறோம். இப்போ நீங்க 3 பஸ்காவா 2 பஸ்கா 2 இப்ப அது மாதிரி நாங்க 4-5 பஸ்கான்னு வச்சுக்கோங்க, 5 மரணத்தை கடந்திருக்கிறோம். என்னன்னா 5 தடவையும் செத்துருக்கணும், ஏன்னா நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்குது, அவ்வளவு அழுக்கா இருக்குது. எந்த சூழ்நிலையிலுமே வந்து சகோதர அன்போ ஒரு பாசமோ ஒரு உண்மையான ஒரு ஒரு பிரதிபலனோ நாங்க செய்யல. ஆனாலும் தேவனுடைய கிருபையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு பஸ்காவுக்குள்ளேயும் பிரவேசித்து அந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் ருசி பார்த்துட்டு உயிரோட வர்றோம்னா காரணம் என்னன்னா தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நீங்கயே மனுஷர்களுக்குள்ள காட்டக்கூடாதுன்னு கேக்குறாரு நம்மள. ஏன் சாந்தத்தையும் அமைதலையும் அந்த ஒரு பொறுமையையும் மன்னிக்கும் குணமும் உங்களுக்குள்ள எப்படி வரமாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குது? மன்னிக்கும் குணம் இப்போ இல்லைன்னா ராஜ்யத்துல ஆளுகை செய்யும் போது எப்படி உலக ஜனங்களை மன்னிப்போம்? ஆயிரமாண்டார சாட்சியில வந்தவனே ஜனங்கள் பரிபூர்ணமா இருப்பாங்களா? எல்லா தேசபாவத்துல தான் வந்த குடிகாரம் எந்திரிச்சு வந்தா ஒய்சா பார்த்தா தேடுவானா, திருடன் எந்திரிச்சு வந்தா எந்த கூட்டம் எப்படி திறக்கலாம்னு சிந்திச்சுட்டு இருப்பானா? யோசிச்சு பாருங்க. அவங்கள அந்த நீதி உள்ள அரசாட்சியில பாவம் செய்ய விடாம தடை பண்ணி அவங்களுக்கு 100 வருஷமும் கிருபை செய்யற வேலை தான் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும். இப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம உடன் பிறந்த சகோதரர்களை மன்னிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு விட்டு கொடுத்து போல அவங்கள்ட்ட தாழ்மை காட்டல அப்படின்னா, முரட்டாட்டம் பண்ண போற ஜனங்களை நம்ம எப்படி மன்னிப்போம்? எப்படி அவங்களுக்கு கிருபை செய்வோம்? இப்ப நாம கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு காரணமே கிருபை செய்யணுங்கிறதுக்காக தான். புரியுதுங்களா அவங்க விஷயம்? அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் ஏன் நீங்க மனத்தாழ்மையை தெரிஞ்சுக்க கூடாது? இதுதான் சிறந்த மருந்து. சபைக்குள்ள ஒரு மனப்பாட்டை முதல்ல வளர்த்துக்கோங்க, ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுங்க. இன்னும் சில சபைகள்ல யார் வர்றா யார் போறான்னு தெரிய மாட்டேங்குது, ஒருத்தர் பேர் கூட ஒருத்தர் தெரிய மாட்டேங்குது. அந்த பிறகு அங்க இருந்து வருவாருன்னு சொல்லுவாங்க, ஆனா பேர் யாருன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. அவர் வீடு எங்க இருக்கு கூட தெரியாது. அப்படியா கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க? வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. எங்கெல்லாம் கிறிஸ்து இருந்தாரோ அங்கெல்லாம் இருந்தாங்க அப்போஸ்தலர்கள். அப்படி இருக்கணும், அதுதான் சீசத்துவம். எங்கெல்லாம் சத்தியம் பேசப்பட்டதோ, எங்கெல்லாம் தேவனுடைய திட்டம் பிரசங்கிக்கப்பட்டதோ, அங்கெல்லாம் தன்னுடைய குடும்ப நினைவே இல்லாம சீசர்கள் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணுமே தவிர, அந்த பிரதர் தான் அட்ரஸ் சொல்லணும், அவர் எங்க இருக்காரு தெரியல, போன் பண்ணி வேணா கேட்டு சொல்றேன், இப்படி சொல்ற மாதிரி நம்முடைய ஐக்கியம் என்ன பண்ணக்கூடாது? அப்படி டிஸ்டன்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, சபை வாய்ப்பு அணுகவே முடியாது. ஏன்னா அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க, வருஷம் அவருடைய பிரயாணத்தை எடுத்து படிச்சு பாருங்க, பேதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மள நம்ம மறைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நம்மளும் இன்னமும் பேசவேல இருந்த மாதிரியே சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணி போறதுக்காக என்ன பண்ணல, இங்க வந்துட்டு இருக்கல. கிறிஸ்துவை போல ஒவ்வொருவரும் தங்கள் சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுத்தா தான் ஆளுகை செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் இந்த சீரியஸ்னஸே சிலர் புரிஞ்சுக்காம நமக்கு உடன்படிக்கை பண்ணிருந்தா அது வேஸ்ட். சரிங்களா? ஒவ்வொரு பாஸ் ஓவர்லயும் நமக்குள்ள இருக்கக்கூடிய புளிப்பு, நமக்குள்ள இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலை, நமக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பு பகை எல்லாத்தையும் மனம் விட்டு, யார்பேர்லயா யார்கிட்ட குறைவு இருந்துச்சுன்னா முதல்ல மனம் விட்டு பேசிடுவோம். பேசிட்டு அந்த சிறு சிறு குறைபாட்டையும் நீக்கிட்டு எந்த அளவுக்கு சமாதானம் பண்ண முடியும், மன்னிக்க முடியுமோ மன்னிச்சுட்டு நம்மை நாமே நிதானிச்சு தெளிவா பார்த்துட்டு எந்த அளவுக்கு யாருக்கு விரோதமா எந்தெந்த இடத்துல எங்கெங்க இந்த வருஷம் பூரா பேசியிருப்போம், யார் யாருக்கு விரோதம் பண்ணிருப்போம், யார் யாரும் நம்ம சிந்தையில மன்னிக்கல, எல்லாத்தையும் பிரேயர்ல வச்சுட்டு தான் அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியும், நிதானிச்சு கை வைக்கணும். அதையும் மீறி நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்க கூடாது, புளிப்பு இருக்கு, சுத்தமா கூட்டி பெருக்குங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப பகைங்கிற விஷயத்திலே உங்களுக்கு அந்த லிஸ்ட் பூரா வந்திருக்கும் இல்லைங்களா? ஓரளவா பகைங்கிற ஒரு கான்செப்ட் தான் எடுத்தோம். அந்த 17 துர்குணங்களும் இதுல நமக்கு ஓரளவா புரிஞ்சிருக்கும். இதுல எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்க சுருக்கமா புரிஞ்சுக்கிறீங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப தொடர்ச்சியா நம்ம படிக்கும் போது 16 படிச்சு முடிச்சிட்டீங்களா?
இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண தர்ப்பணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழ கடவுது.
இது எல்லாத்தையும் நீங்க காத்து நடக்கணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், பூரண சர்ப்பணரா இருக்கணும்னா, அன்புங்கிற கட்டுல நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களை கட்டிக்கங்க. அன்பு உங்கள்ட்ட இருந்து பெருகுனா தேவ சமாதானம் உங்களது இருதயத்தை காத்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக ஒரு ஆலோசனை எங்க அப்போஸ்தலர் கொடுக்கறதாக நம்ம பாக்குறோம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகள், இந்த வெறுப்பு பகை அப்படின்னே நீங்க சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இது ஒரு விஷயமா நினைச்சிருக்கலாம், சரிங்களா? ஆனா அது எவ்வளவு டேஞ்சரான விஷயம் பாத்தீங்களா? வெறுப்பு பகை யாரோட உருவாகுது? அன்பு இல்லாத இடத்துலதான் உருவாகுது. ஆனா இதுக்கு குரு யாருங்க? சாத்தான். காயின் ஆவேல் எடுத்துக்கோங்க. ஆவேல் ஏதாவது காயினுக்கு பிடிக்காத வேலை செஞ்சாரா? தேவனுக்கு பழி செலுத்தினார். இதுல காயினுக்கு எங்க அங்க இந்த இடைஞ்சலுமே பண்ணலையே. என்னன்னா, தன்னை காட்டிலும் ஒரு ஒரு உயர்ந்த காணிக்கை எங்க செலுத்தும் போது, தன்னை விட ஒரு அர்ப்பணம் செய்யும் போது அந்த பொறாமை எரிச்சல் அந்த அன்பு அங்க இல்ல. அவர்கிட்ட இருந்த அன்பு தலையீட்டையே கொடுக்கணும் அவர்கிட்ட. இவர்கிட்ட மந்தையில இருந்த ஏதோ ஒரு நேரத்தில் போய் காணிக்கை கொடுத்திருக்காரு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்? தன்னை திருத்தி இருந்திருக்கணும். மாறாக தம்பி மேல கோபப்பட்டார், எரிச்சல் வந்துச்சு. அதுல அன்பு இல்ல. அப்போ பிடிக்காதது செஞ்சா மாத்திரம் அன்பு அந்த இடத்துல குறையறது இல்ல, பகை வர்றது இல்ல. பிடிச்ச காரியமே நம்மளோட ஒருத்தர் நல்லா செஞ்சிட்டாலும் கூட பகை வரும், அங்க அன்பு குறைஞ்சிரும் பாத்தீங்களா. அதே போலயே நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, சிறிய ஜனங்கள் மோஸ்ட் மேன் 40 வருஷம் சாதாரணமான பிரயாசம் இல்ல, எந்த அளவுக்கு ஜனங்களுடைய முரட்டாட்டத்தை பொறுத்துட்டு எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் வழி நடத்தினார்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்னு சொல்றாங்க. புருஷர்களும் ஸ்திரீகள், புருஷர்கள் மாத்திரம் தான் நமக்கு எண்ணிக்கை இங்க கொடுக்கப்பட்டது, ஆனா ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாம் போட்டா 30 லட்சம் பேர். கிட்டத்தட்ட நாகர்கோவில் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜனத்தொகை அளவு வருமா, நாகர்கோவிலுடைய ஜனத்தொகை எவ்வளவு இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல? குறைஞ்சபட்சம் 25 லட்சம் இருக்குமா? கூடவே இருக்கும், ஏன்னா திண்டுக்கல்லே அவ்வளவு இருக்குது. அதனால சொல்றேன், திண்டுக்கல் விட நாகர்கோவில் பெரிய பிளேஸ் தானே இல்லைங்களா. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லயே 23-24 லட்சமும் இருக்கும் இப்போ, இப்ப கூடவே இருக்கும் இப்போ. அப்படி இருக்கும்போது இந்த 30 லட்சம் ஜனங்கள் அப்படிங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்துல இருக்கிற ஜனங்களை வனாந்தரத்துல வழிநடத்திருக்கிறாங்க. நம்ம ஏதோ நினைச்சுக்கிறோம், படத்தை பார்த்துட்டு அங்கங்க அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் லஞ்சம் அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைச்சிடறோம். அப்படி அன்பு செஞ்சு தேவனுடைய பிரமாணத்தை வாங்கிட்டு அந்த மோசை மேல விருப்பம் காட்டினாங்க. அப்ப மோசை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாரா? இவங்க தான் தப்பு பண்ணியிருந்தாங்க. புன்கன்று குட்டியை வணங்க, பல விதமான முட்டாட்டம் பண்ண, முறுமுறுப்பு செய்ய, மோசை தேவனுடைய சித்தம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் மேல பகை வந்துச்சு. காரணம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? பிடிக்காதத செஞ்சா மாத்திரம் பகை வர்றதுல, பிடிச்ச விஷயத்தையுமே ஒருத்தர் மேலாக செய்யும் போது நமக்கு பகை அந்த இடத்துல வருது. மூணாவதாக இன்னொருத்தர மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம் பைபிள்ல, ரெண்டு பேர் அவங்க யாரா இருக்க முடியும்? காயின் ஆபேல் போல, மோசே இஸ்ரேல் ஜனங்கள் போல, இன்னும் மிக முக்கியமான ரெண்டு பேரை சொல்லலாம். இந்த அன்பு, அன்பு செய்ததுக்கும் அன்பு செய்யாததுக்கும் யாரும் சொல்ல முடியுங்களா? ஓகே, நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சப்ஜெக்ட் பார்த்தோம், தாவீது சவுல் செவ்வாக்கம் பார்த்தோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த தாவீது சவுல் அவங்க விஷயத்துல, தாவீது சவுலை காட்டிலும் நல்லது செஞ்சாரா இல்லைங்களா? சவுல் கொன்னதை விட எதிரிகளை யார் அதிகமா கொலை செஞ்சிருந்தா? தாவீது. சவுலை விட ஜனங்கள் மத்தியில தாவீதுக்கு அங்கீகாரம் அதிகமா கிடைச்சதுனால அவருக்கு என்ன பண்ணல, பிடிக்காம போச்சு. மாறாக அங்க பிடிக்காத செயல நாட்டுக்கு நன்மைதான் செஞ்சாரு. அது மாத்திரம் இல்ல, எத்தனை முறை கொலை செய்ய வகை தந்தார் தாவீது காட்டின அந்த ஹம்பிள் பாத்தீங்களா? நீங்க வந்து எனக்கு குரு, நான் உங்களை கொலை செய்யணும்னு நினைக்கல, நீங்க ஏன் என்ன தப்பா எடுக்கிறீங்கன்னு நிருபம்னா எழுதி அனுப்புறாரு. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு, நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க மேல கை போட மாட்டேன், உங்களுக்கு விரோதமா நான் எந்த சூழ்நிலையும் வரமாட்டேன், நீங்க ஏன் இன்னமும் என்னை தப்பா எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்றாரு. ரொம்ப தாழ்மை காட்டுறாரு. ஐயோ இப்படி இருக்கிறீங்களா, நான் உங்களை மனுஷன் வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொலை செய்யத்தான் முயற்சி பண்றாரு. மறுபடியும் தாவீது தப்பிப்பார், மறுபடியும் ஒரு கொலை செய்யதான் முயற்சி பண்ணுவார். ஆனா தாவீது பாருங்க, கத்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் சவுல் ராஜாவும் சொல்லிட்டு கொலை செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சப்பெல்லாம் கொலை செய்யல. வஸ்திரத்தின் உரத்தை கூட கிழிச்சு ஒரு டைம் வந்துட்டாரு, தூரத்துல நின்று காட்டுவாரு, பாருங்க உங்க பக்கத்துலதான் இருந்தே உங்களை குத்தி இருக்க முடியும், ஆனா குத்தல. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, நான் உங்களை கொலை செய்ய விருப்பப்படுறது இல்ல, கத்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது, நீங்க தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் கண்டிப்பா அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அப்பா நான் அப்படி பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுறாரு, சவுல் மனம் கசத்த மாதிரி காட்டுவாரு. மறுபடியும் தாவீது கொலை செய்யதாங்க பாப்பா. ஒரு வழியா அவரு இந்த தேசத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார் தாவீது, இது சவுல் சும்மாவே இருப்பார். அப்போ இந்த ரெண்டு வகுப்பா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து மன்னிக்கக்கூடிய பவர், அந்த மன்னிக்கக்கூடிய பக்குவம் கிறிஸ்துவை போல தாவீதுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அவரை கிறிஸ்துவ அடையாளமா சொல்றோம். சவுல் மன்னிப்பே கொடுக்க கூடாத சாத்தானுக்கு ஒரு அடையாளமாக கூட அநேக சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்றோம், ரொம்ப போராட்டம் பண்ணிட்டே இருப்பார் அவரு. அப்போ இது போல சவுளை போல நம்ம இருக்க கூடாது, தாவீதை போல மன தாழ்மை உள்ளவங்களா. ஏன் தாவீது கூட சவுல கை தொடலைன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல, அவரு கூட கர்த்தர் இருந்தார் இல்லைங்களா, அவர் ராஜ்யபாரத்துல தான் கை வைக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அது போல நமக்குள்ளே சகோதர சகோதரி எல்லாரையும் யார் அபிஷேகம் பண்ணிட்டான், தேவன் அபிஷேகம் பண்ணிருக்கும் போது யாருக்கும் விரோதமாக யாரு பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். இந்த இடத்துல அதான் சொல்றாரு நம்ம பாக்கணும். அப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒரு வேளை கை போடக்கூடாதுன்னு தாவீது நினைச்சாரு, ஆனா அப்படின்னு அவர் நினைக்கல பாருங்க, சவுல் நினைக்கல பாருங்க. அதனால கொலை செய்ய கிடைச்ச சந்தர்ப்பத்தில என்ன பண்ணிட்டாரு, தாவீது விட்டு கொடுத்தாரு. இவர் தாவீதுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லை. அந்த அளவுக்கு தாவீது காமிச்சது போல இரக்கமும் அன்பும் தேவனுக்கு கீழ்படுகிற கீழ்ப்படுதலும் நம்மகிட்ட இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு அன்பு செய்ய முடியும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம். அது மாத்திரம் இல்ல, சவுலுக்கு மாத்திரம் இல்ல, சவுலுடைய சந்ததிக்கும் கூட இரக்கம் காட்டுறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன பண்றாரு, சவுல் சாகும்போது என்னுடைய குமாரர்கள் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பகமை இருந்தும் கூட தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கை போடவே கடைசி வரைக்கும் தாவீது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா, ரொம்ப விட்டு கொடுத்தாரு, ரொம்ப தாழ்மையா போனான்னு பாக்கிற. இது போல இந்த மாதிரி அநேக எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஆனா நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்தை கொடுத்து மனத்தாழ்மை அறிஞ்சு மன்னிக்கிற மனப்பக்குவத்தை நாம என்ன பண்ணிக்கலாம் காமிச்சுட்டா போதும். சரி ஓகே, இப்போ இந்த ஒரு மன்னிக்கிற இந்த ஒரு பகைமை அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்கா, நம்முடைய கர்த்தர்கிட்ட இருக்கா, இருக்கா இல்லீங்களா? இல்ல. சரி ஒரு வசனம் பண்ணீங்க, யாக்கோபு 4:4.
மாறாக
எது மேல இருக்கு? உலக சிநேகத்தின் மேலையும் உலகத்தில் உள்ளவைகளின் மேலையும் உலகபூர்வம் இந்த சாத்தானால ஏற்படுத்தப்பட்ட கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய உலகபூர்வமான சகல காரியத்திலையும் தேவனுக்கு பகை இருக்குது. அப்ப நமக்குள்ளே யாரு நமக்குள்ளே பகை இருக்கலாமா? இருக்க கூடாது. இப்போ இருக்கலாம், எது மேல இருக்கலாம்? மனுஷர்கள் மேல இல்ல, இந்த தீமையின் மேல, இந்த தீமையான உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் மேல வீணான வேற சிநேகத்தோட நமக்கு என்ன பண்ணலாம்? பகை இருக்கலாம். மாறாக பகை இருக்க கூடாதுன்னு சொல்ல, ஏன்னா பகை யார்கிட்ட யார்கிட்ட கூட இருக்குதுன்னு சொல்லி பாத்துக்கோ. இப்போ தேவன்கிட்டயே இருக்குது, ஆனா அருவருக்கத்தக்க எல்லா காரியம் பகையின் மேல பகை இருக்கலாம். பகையான எல்லா காரியங்கள் மேலையும் நமக்கு பகை இருக்கலாம், மனிதர்கள் பேரிலையோ இல்ல. ஏன்னா தேவனுக்கு பிள்ளைகள் மேல பகை இருக்குதா? இல்ல. துன்மார்க்கனங்களா இருந்தாலும் அவங்க மேல தேவனுக்கு பகை இல்ல, அவங்களை ஆட்கொண்டிருக்கிற பாவத்தின் மேலதான் அவருக்கு பகை. புரியுதுங்களா? பாவிகளை நேசிக்கிறாரு, பாவத்தையும் வெறுக்கிறார். சொல்லும் போது நம்மளும் இந்த உலகத்தை நேசிக்க கூடாது, உலகத்தில் உள்ளவர்களை நேசிக்கணும். அதத்தான் அந்த பகை நமக்குள்ள இருக்கணும். இறுதியாக ஒரே ஒரு வசனம் படிங்க, மத்தேயு 5:22.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான்? தன் சகோதரரை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான்? மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான்?
இந்த இடத்துல சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுதற்கு விஷயத்துக்கு என்ன ஒரு வார்த்தை அந்த இடத்துல பிரதர் கொடுக்கிறார் அப்படின்னா, ஸ்லாண்டர். ஸ்லாண்டர் அப்படின்னா என்ன ஒரு மீனிங் வருதுன்னா, புறம் கூறுதல் இல்லைங்களா? புறம் கூறுதல். அப்ப புறம் கூறுதல் அப்படிங்கும் போது நியாயம் இல்லாமல் ஒரு சகோதரனை கோபித்துக் கொள்வது எப்படி புறம் கூறுதல் ஆகும்? இந்த வசனத்தோட இந்த அர்த்தம் எப்படி ஒத்துப்போகும் சொல்லி பார்க்கும்போது, ஒருவருக்கு விரோதமாக சிந்தையிலேயே நம்மளா சில கற்பனைகள் பண்ணிப்போம். ஒருவேளை இவர் நம்மளை பத்தி இப்படி நினைக்கிறாரோ, இவர் நமக்கு இந்த துரோகம் பண்ணிட்டாரோன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிட்டு நாமளா சில தீர்மானம் பண்ணிக்கிறோம் பத்திமா சிந்தையில. அது கூட புறம் கூறுதலுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. இப்ப போய் இந்த பிரதர் என்னை பத்தி இப்படி பேசிட்டாருன்னு இன்னொருத்த சொல்றது மாத்திரம் புறம் கூறுதல் இல்ல, மாறாக இந்த சிஸ்டர் என்னை பத்தி இப்படி நினைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற கற்பனை கூட என்னதான் நமக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம் இன்னொருத்தர. அப்ப நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம்? இன்னொருத்தருக்கு விரோதமா புறம் கூறுறோம். அப்ப இதே மைண்டோட தான் போய் மத்தவங்களோட என்ன பண்ண முடியும்? நம்ம பேசுவோம். அப்ப புறம் கூறுதல் இன்னொருத்தரோட பகிர்ந்துகிட்டா மாத்திரம் புறம் கூறுதல் இல்ல, சிந்தையிலேயே சிலரை குறிச்சு பிக்ஸ் பண்ணிக்கிறது இவங்க இப்படித்தான் அப்படிங்கறது கூட என்னதான் சகோதரரை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுதல் புறங்கூறுதலுடைய வரிசையில வருது. அப்ப அந்த புறங்கூறுதல் அவங்க எதுக்கு ஒரு பாத்திரமா இருக்கிறாங்கன்னு படிக்கிறோம், நிரந்தர நரகா கிடைக்கா? படிங்க படிங்க. அழிவுக்கு போயிருவாங்க தொடர்ச்சியா. சகோதரனை குறிச்சு சகோதரர்களை வீணாகவே நினைச்சிட்டு இருக்கிறது, சகோதரர்களை குறிச்சு தப்பாவே பேசி சிந்திச்சுட்டு இருக்கிறது, சகோதரர்கள் மேல பகமையை வளர்த்துக்கிட்டே இருந்தா ஆதாமுக்குள்ளான மரணத்துல நம்ம தப்பிச்சிடலாம். இந்த எரி நரகம் அப்படிங்கறது என்னங்க? நிரந்தரமா எரியக்கூடிய இரண்டாம் மரணம், சுத்தமா அழிஞ்சு போகக்கூடிய இரண்டாம் மரணத்துக்கு நாம நிரந்தரமா எரியக்கூடிய அந்த ஒரு உவமை எது அடையாளமா இருக்குங்க? நிரந்தர அழிவாகிய செகண்டத்துக்கு அடையாளமா. அதான் தொடர்ச்சியான சப்ஜெக்ட்ல பிரதர் ரசல் வலியுறுத்துற காரியமே, சகோதர அன்பு தணிஞ்சு போயிடுச்சுன்னா, சகோதரர்களுக்குள்ள தொடர்ச்சியா பகமை வந்துச்சுன்னா, நமக்கு வரும் ஒரு மரணம் அது முதல் மரணம் கிடையாது, நிரந்தர மரணம். அப்போ இன்னைக்கு நம்ம பிதாவாகிய தேவனுடைய அன்பை ருசிச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு பாஸ்போவர்களையும் நம்ம ருசிச்சுட்டு இருக்கிறோம், தினசரி ருசிச்சுட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பை உண்மையா நம்ம ருசிச்சிருக்கிறோமா இது வரைக்கும்? அப்படின்னா ஒரு வசனம் நீங்க படிங்க, 1 பேதுரு 2 வசனம் 1:2 படிக்கலாம். 1 பேதுரு 2:1-2.
இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதல்களையும் ஒழித்து விட்டு
பாருங்க. படிங்க.
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் வாஞ்சையா இருங்கள்.
பாருங்க, இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். 53 கிளாஸ் முடியும் போது ஆரம்பிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். உண்மையிலேயே அந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல வாஞ்சையா இருந்தா நமக்குள்ள வளர்ச்சி வந்திருக்கணும். இப்ப குழந்தை பால் குடிக்க குடிக்க சரீரம் மாத்திரம் வளரக்கூடாது, மூளையும் வளரணும். அந்த மூளை வளர்ச்சி இருந்துருச்சுன்னா இந்த வசனம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வசனம் என்ன சொல்லுது இந்த இடத்துல, கர்த்தர் இப்படி இருக்க கர்த்தர் படிங்க ஒவ்வொரு பாஸ் ஓவர்லயும் சரி, தினசரி நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் சரி, தேவன் நம்ம மன்னிச்சிருக்கிறாருங்கிறத நீங்க உண்மையிலேயே ருசிச்சிருந்தா, உண்மையிலேயே இந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல வளர்ந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னு சொல்றாரு கீழே.
சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு.
பாத்தீங்களா, இதெல்லாம் ஒழிச்சிருந்துருக்கணுமா. எவன் கிருபையில அவர் தெரியும் போது மன்னிக்கிறார் மன்னிக்கிறாரு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிடுறோம், அவர் அன்பு ருசிச்சிருக்கிறோம் சொல்லிடுறோம். சகல துர்க்குணத்தையும் ஒழிச்சிருந்தோம்னா தான் அவருடைய அன்பையே நம்ம ருசிச்சவங்களாமா. பாத்தீங்களா, இப்ப சொல்லுங்க நம்ம கர்த்தருடைய அன்பு ருசிச்சிருக்கிறோமா சரியா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அன்பு ருசிச்சிருந்தோம்னா மத்தவங்க மேல நம்ம என்ன பண்ணிருக்கணும், இப்போ கிருபை காமிச்சிருக்கணும், அன்பு செய்திருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிந்தையோடு மறுபடியும் கீழே என்ன சொல்றாரு, புதிதாய் வளர்ந்த குழந்தைகளோட பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம செய்யலனாலும் இன்னமும் புதிதாய் வளர்ந்த குழந்தைகளால் உங்களை எண்ணிக்கொள்ளுங்க. அந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல தொடர்ந்து வாஞ்சியா இருங்க. கண்டிப்பாக அந்த பொல்லாப்பு துர்க்குணம் இந்த அட்டவணைகளை நமக்குள்ள என்ன பண்ணிடலாம், தூக்கி எரிஞ்சிடலாம். அதுக்கு உண்டான ஆயத்தத்தோடு நம்மை நாமே நிதானிச்சு பார்த்துட்டு ஒருவருக்கு ஒருவர் அதுக்கு முன்பாக நல்ல மனம் விட்டு பேசிட்டு அந்த திருவிருந்தே எடுத்துட்டான் அப்படின்னா ஒரே அப்பத்தை நம்ம பிக்கிறோம் இல்லைங்களா. ஒரே பாத்திரத்துல பானம் பண்றோம், பல அப்பங்கள் சுட்டுட்டு வர்றது இல்ல, ஒரே அப்பம் ஒரு ஒருமனப்பாடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே சரீரம் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது பிக்கிற கரமே யாருடைய கரம் நமக்கு தெரியாம இருக்க கூடாது சரிங்களா. சாப்பிடுறவங்க யாருன்னு தெரியாம இருக்க கூடாது, பங்கெடுக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவரும் சரியா புரிஞ்சிருந்தால் மட்டுமே பகமை உணர்வை நமக்கு என்ன பண்ண முடியும், சுத்தமா எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான துர்க்குணங்கள் இந்த அட்டவணையில கொடுக்கப்பட்ட அனைத்து விதமான துர்க்குணங்களையும் பூரண அன்பு என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டலாம். அந்த ஒரு சிந்தையோடு தேவன் பேர்ல உண்மையிலேயே அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துர்க்குணங்களை அனைத்தையும் ஒழித்து விட்டு முழுவதுமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலோடு இருக்க தேவன் தாமே திருவி செய்து ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஆமென்.